주시기를 노른가 주시는 것입니다. 옴 나모 바할라테 바스데바야. 옴 나모 바할라테 바스데바야. 옴 나모 바할라테 바스데바야. 나라야남 나마스크리티암 나람 차이바 나레타맘 데빔 사라스바팀 비아삼 타도제암 우디라예 나스타프라예쇼 아바드레쇼 니티암 바하바타 세바야 바하바티 우타마슬로게 भक्ति भवती नैष्टिकी श्रीमद् भागवतम முதலாவது ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயம் தெய்வீகமும் தெய்வீக தொண்டும் பதம் 14 தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிகி ஸ்ரோத்தவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜஸ்ய நித்யதா தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிகி ஸ்ரோத்தவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜஸ்ய நித்யதா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்கு ஜெய். எனவே ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவரான பரமபுருஷர் பகவானை பற்றி எப்போதும் ஒருவர் கேட்டுக்கொண்டும் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டும் ஞாபகத்தில் நிறுத்தியும் மற்றும் அவரை வழிபாடு செய்து கொண்டும் இருக்க வேண்டும். எனவே ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவரான பரமபுருஷர் பகவானை பற்றி எப்போதும் ஒருவர் கேட்டுக்கொண்டும் அவரை போற்றிக்கொண்டும் ஞாபகத்தில் நிறுத்தியும் மற்றும் அவரை வழிபாடு செய்து கொண்டும் இருக்க வேண்டும். பொருளுரை: பரபிரம்மத்தை உணர்வதே வாழ்வின் முடிவான் நோக்கம் என்பதால் எல்லா வழிகளிலும் அதை நிறைவேற்ற முயல வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சமூக பிரிவுகள் மற்றும் வகுப்புகள் ஆகியவற்றில் ஒவ்வொரு பிரிவிலும் போற்றி புகழுதல், கேட்டல், நினைவில் கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் ஆகிய இந்த நான்கு வழிமுறைகளையே பொதுவாக உத்தியோகங்களாக உள்ளன. இந்த அடிப்படை கொள்கையிலின்றி ஒருவரும் உயிர் வாழ முடியாது. ஜீவராசியின் செயல்கள் இந்நான்கு கொள்கைகளை உள்ளடக்கியவையாக உள்ளன. குறிப்பாக தற்போதைய சமுதாயத்தில் உள்ள எல்லா செயல்களுமே ஏறக்குறைய கேட்பதையும் புகழ்வதையுமே சார்ந்துள்ளன. சமூகத்தின் எந்த நிலையில் ஒருவன் உள்ளவனாக இருந்தாலும் உண்மையாகவோ அல்லது போலியாகவோ தினசரி செய்தித்தாள்களில் அவன் போற்றி போகப்பட்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே மிகவும் பிரபலமான மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் கூட செய்தித்தாள் விளம்பரங்களினால் விளம்பரம் செய்யப்படுகின்றனர். இம்முறையினால் குறுகிய காலத்திலேயே ஓர் அற்பனும் முக்கியமானவனாக மாறிவிடுகின்றனர். ஆனால் தகுதியற்ற மனிதனை பொய்யாக போற்றி புகழும் இத்தகைய விளம்பரத்தால் அந்த மனிதனுக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ எவ்வித நன்மையும் இல்லை. ஆகவே அத்தகைய செயல்கள் நேரத்தை தான் வீணாக்குகின்றன. நம்முன் காட்சியளிக்கும் அனைத்தையும் படைத்தவரான பரமபுருஷர் பகவானே உண்மையான புகழுக்குரியவராவார். பாகவதத்தின் ஜென்மாத்யஸ்யதக எனும் ஸ்லோகத்தின் துவக்கத்திலிருந்தே இவ்வுண்மையை நாம் தெளிவாக விளக்கியுள்ளோம். மற்றவர்களை புகழும் சுபாவத்தை அல்லது பிறரை பற்றி கேட்கும் சுபாவத்தை உண்மையான புகழுக்குரியவரான பரமபுருஷர் பகவானை நோக்கி திருப்ப வேண்டும். அது சந்தோஷத்தை கொண்டு வரும். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்சுரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதீன் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ருஜாதம் சககனா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககனலலிதா ஸ்ரீவிஷாகம் ச நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினி தினாமினே நமாச்சாரிய பாதாயி தாகிருப்பதாயினே கௌரகததாமதாயான் ஹர கிராம தாரினே நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு காது கேக்குதா? உண்மையாலுமே கேக்குதா? சரி, ஏன்னா இங்க இவ்வளவு இடம் இருக்கு, இன்னும் கூட முன்னாடி வரலாம். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பாக இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் இங்க ஒன்று கூடியிருக்கோம். இப்போ பகவானுக்கு பூஜை செய்து முடிஞ்சது. இப்போ குறைஞ்சி கொஞ்ச நேரம் பகவானுடைய லீலைகளை பற்றி நம்ம கலந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். எல்லாருமே வந்து பகவான் மேலே ஒரு உண்மையான அன்பை வளர்த்துண்டு திரும்பவும் பகவானுடைய தாமரை திருவடிகளை அடையணுங்கிறதுக்காக, நம்முடைய ஆத்மீக முன்னேற்றத்திற்காக நம்ம எல்லாரும் ஒருக்கா கூடி பகவான் பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானை பற்றிய தெய்வீகமான லீலைகளை கேட்பதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் வாசித்தோம். தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதிகி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜஸ்ய நித்யதா. அதாவது ஒருத்தர் ஒரே மனதோட, தஸ்மாத் ஏகேன மனசா, ஏகேன மனசான ஒரே மனதோட பகவான் கிருஷ்ணருக்கு சாத்வதாம்பதி அப்படின்னு பேர். சாத்வதர்கள்னால் பகவானுடைய பக்தர்கள், பக்தர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியவர்கிறதுனால அவருக்கு சாத்வதாம்பதின்னு பேர். யாருக்கு? பகவான் கிருஷ்ணன் இங்க வந்து இப்படி என்ன ஃபேஸ் பண்ணிக்கார். ஓகே, எந்திரி. அதாவது பகவானுக்கு வந்து பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கறதுனால அவருக்கு சாத்வதாம்பதின்னு பேர். அந்த பகவானை வந்து ஒரே மனதோட அவருடைய புகழை கேட்கணும், அவரை பாடணும், அவரை வழிபடணும், அவருக்கு பூஜைகள் செய்யணும். எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் இந்த நாலு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். யாரையா பற்றி புகழ்கிறோம், இல்லைனாலும் தற்பெருமையாக பேசிக்குவோம் இல்லையா? நான் அப்படிங்க, நான் இப்படிங்க, என்ன மாதிரி இந்த ஊரில் யாருமே கிடையாதுங்க இல்லையா? நம்ம சொல்கிறோமா இல்லையா? நம்மளுடைய புகழை வந்து நம்மளே பேசிக்கிறோம், இல்லாட்டி அடுத்தவங்களை யாராவது புகழ்ந்துட்டுருப்போம். இன்னும் அடுத்தவங்களை புகழ்வோம், இல்லை நம்மளை நாமளே புகழ்ந்துக்குவோம். புகழ்கிறது, அப்புறம் வேற என்ன பண்ணுறோம், கேட்கறது. கேட்குறதா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஊர்க்கதையெல்லாம் கேட்குறதா ரொம்ப பிடிக்கும். அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது. டிவி சீரியலில் முதற்கொண்டு போன வாரம் நான் நாடகம் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டாரு, அந்த சீரியலோட இது போயிடுச்சு, இல்லை கரண்ட்டு போயிடும், கரண்ட்டு காரணம் திட்டுவாங்க. இன்வெர்டர் வச்சுருந்தா அதை தப்பிச்சிட்டாங்க இல்லையா? இன்வெர்டர் இருந்தால் டிவி சீரியல் கட் ஆகாது. சில சமயம் இந்த மாதிரி அரேகிஷாவில் ப்ரோக்ராம் வச்சு வேறு கூப்பிட்டுருவாங்க, வாங்க வாங்கன்னு போகலைனாலும் வருத்தப்படுவாங்க இல்லையா? அதனால எப்படியாவது போய் தலையை காமிச்சிடலாம். ரெகுலராக பார்க்கக்கூடிய சீரியல் போகுது, இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு வங்க பகவத் சங்கல்பத்தினால. ஸோ அதனால நமக்கு வந்து எதையாவது கேட்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ஒன்று யாரையாவது புகழணும், இல்லை தற்பெருமை பேசிக்கணும், அப்புறம் எதையாவது கேட்கணும். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்தி தேய பூஜஸ்ய வழிபாடு பண்ணுறதும் இருக்குது. இந்த வழிபாடு பண்ணுறது பார்த்தா யாரை வழிபடணும், எதுக்கு வழிபடணும்னு தெரியாது. இந்த சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க காசுக்காக நடிக்கிறாங்க, அப்படித்தானே? சும்மா இவங்க ஒரு படம் நடிச்சு கொடுங்கன்னு நடிப்பாங்களா? நீங்கள் காசு சம்பளமே வாங்க வாங்க என்ன வேணாங்க, நான் ஒரு படம் நடிச்சு தரேங்கன்னு சொல்லுவாங்களா? எந்த நடிகராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் ஆக்டர்லேருந்து ஒன்றுமே இல்லாத நேற்று வேந்த ஆக்டர் வரைக்கும் நான் காசெல்லாம் ஒன்று வேண்டாங்கன்னு நாங்கள் ஃப்ரீயாக நடிச்சு தரோம்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போது அந்த சினிமா நடிகர் வந்து எதுக்காக நடிக்கிறாங்க? சம்பளத்துக்கு. அது நடிப்பு கூட, அது உண்மை கிடையாது, எல்லாமே டூப்பு அதில், அப்படித்தானே? அதில் தான் சந்தேகம் இருக்கா? இல்லை. அந்த சினிமா நடிகருக்கு முத்தா பசங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, கட் அவுட்டெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டுருப்பான், பார்த்துருக்கீங்களா? பால் அபிஷேகம் எதுக்காக பண்ணணும், யாருக்காக பண்ணணும்னு தெரியாது. அந்த பண்ணக்கூடிய எண்ணம் இருக்குது, ஆனால் யாருக்கெல்லாமோ போய் பண்ணுவாங்க, அரசியல் தலைவர்லேருந்து சினிமா நடிகர் வரைக்கும். உண்மையா இல்லையா? நம்ம தெரியுது இல்லையா? நமக்கு நமக்கே தெரியுது, அன்றாடம் டிவியில் பார்க்குறோம், தெருவில் பார்க்குறோம். அப்போது நமக்கு வந்து இயல்பாகவே கேட்கக்கூடிய எண்ணம் இருக்குது, பேசக்கூடிய எண்ணம் இருக்குது, பூஜை பண்ணக்கூடிய எண்ணம் இருக்குது, நினைக்கிற எண்ணம் இருக்குது மனசில். யாரையாவது நினச்சிட்டு தான் இருப்போம், மனசில் ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்க முடியாது. இங்கே யாராவது என் மனசில் ஒன்றுமே கிடையாதுங்க, நான் எதையுமே நினைக்க மாட்டேன், சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் வேறு எண்ணம் இருக்கும், இது எப்போ முடியும், அடுத்தது என்ன வேலை இருக்குங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். இல்லை ஒரு வேலை அடுத்து என்ன சமைக்கணும், சாப்பிடணுமே, இவங்க ஏதாவது பிரசாதம் ஏதாவது கொடுப்பாங்களோ, இங்கே சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்டு போயிடலாம், இல்லாட்டி அவங்க சங்கடப்பட்டுறக்கூடாது நிறையா சாப்பிட்டா, இது மாதிரி மனசு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம இங்கே உட்காந்துட்டு இருப்போம், நம்ம சொந்தக்காரங்க ஏதோ வெளியூரில் இருப்பாங்க, அவங்கள நினச்சிட்டு இருப்போம், ஐயா என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஃபோன் பண்ணவே இல்லையே, பேசவே இல்லையே, என்னாச்சுன்னு தெரியலையே, இல்லையா? அப்படித்தானே? உண்மை தானே? அப்போது நம்முடைய மனதாகட்டும் புத்தி ஆகட்டும் செயல்கள் ஆகட்டும் இதையெல்லாம் சார்ந்திருக்கு. மனதனுடைய வேலை என்னது? எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மனது சும்மாவே இருக்காது, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மனதுடைய வேலை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் கேட்கறது. ஒவ்வொரு புலன்களுக்கு ஒவ்வொரு செயல் இருக்கு. காதால் கேட்கணும், வாயால் பேசணும், பாடணும், சாப்பிடணும், பண்ணுறமா இல்லையா? இந்த புலன்களை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றோம், பேசுகிறோம், பாடுறோம், கேட்குறோம், பூஜையெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அது வந்து யாருக்கு செய்யணும்னு தெரியாமல் போச்சு. யாருக்கு செய்யணும், எதுக்காக பண்ணணும், இதையெல்லாம் எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறது? அப்போது நம்மளுடைய சந்தோஷமானது பகவான்கிட்ட இருந்து தான் தொடங்குது. பகவானுக்காக செய்யும் போது அது நடக்கும். நம்முடைய சந்தோஷம் வந்து இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்குறோம்னு வைங்களேன், ஏதாவது ஒரு நடிகரை பற்றி கேட்குறோம், ஏதாவது ஒரு நடிகரை பற்றி கேட்குறோம், அது அவரை பற்றி தொடர்ந்து கேட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்குமா என்ன? கொஞ்ச நேரம் தான் கேட்போம், அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும், சும்மா அவனை பற்றி பேசிட்டு இருக்காதிங்க அப்படிமா இல்லையா? ஒருவேளை அந்த நடிகர் மேலே தீவிரமான ரசிகனாக இருக்கக்கூடியவனா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. எவ்வளோ காலம் அவங்க அந்த புகழை தக்க வச்சுக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் புகழை தக்க வச்சுக்க முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க புகழெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் தோன்றினது எந்த வருஷத்தில்? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ரெண்டு யுகங்கள் தாண்டிருச்சு. ஆனால் இன்னைக்கும் டிவியில் ராமாயணம் போடுறாங்களா இல்லையா? பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? இதெல்லாம் பார்க்கறதே இல்லை, ஏதாவது வீட்டில் பெரியவங்க இருந்தால் பார்ப்பாங்க, சின்ன குழந்தைகள் இருந்தால் பார்ப்பாங்க. இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்துட்டு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, மகாபாரதம் நடந்து 5000 வருஷம் ஆயிடுச்சு, மகாபாரதம் முடிச்சு 5000, ராமாயணம் அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் அதில் பண்ணக்கூடிய பகவானுடைய செயல்கள் வந்து இப்போ உள்ள மனுஷங்களுடைய செயலோடு ஒப்பிடவே முடியாது. பகவானுடைய லீலைகள்லாம் வந்து இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களோட ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு அமானுஷ்யமான செயல்கள்லாம் பகவான் பண்ணியிருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தில் தோன்றி நிறைய அமானுஷ்யமான லீலைகள்லாம் பண்ணியிருக்கிறார். அது வந்து சாதாரண ஆட்களாலெல்லாம் அது செய்ய முடியாது. அந்த மாதிரி லீலைகள்லாம் பகவான் ஏன் அந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணாருன்னா, நம்ம வந்து ஏதாவது வித்தியாசமாக யாராக பண்ணாங்கன்னா அதில் ஈர்க்கப்படுவோம் இல்லையா? இப்போ டெண்டுல்கர் தொடர்ந்து சிக்ஸ் அடிச்சே இருந்தாங்கன்னா டெண்டுல்கர் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாலு மேட்சில் டெண்டுல்கர் டக்காயிட்டா என்னாகும்? டெண்டுல்கரை பற்றி யாருமே பேச மாட்டாங்க இல்லையா? அப்போ சில மனுஷங்க சில அமானுஷ்யமான செயல்கள் பண்றதை வந்து நம்ம ரசிக்கிறோம் இல்லையா, விரும்புகிறோம். ஐயோ இவங்க எப்படி, நான் இவங்களை மாதிரி யாரும் எதுவுமே பண்ண முடியாது, இவங்களை மாதிரி பேட்ஸ்மேன் கிடையாது, இவங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் கிடையாது, இவங்களை மாதிரி ஹீரோ கிடையாது, அப்படின்லாம் சொல்றோமா இல்லையா? அவருக்கு அவருக்கு மிஞ்சது யாருமே கிடையாதுன்னு சொல்லுவோம், சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். ஆனால் அவங்களுடைய டைமெல்லாம் கொஞ்ச நாள் தான். அந்த செயல்களை வந்து எப்படி நம்ம ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு விளையாட்டு வீரனோ அல்லது சினிமா நடிகரோ இல்லை அரசியல் தலைவனால் கவரப்படுறோமோ அவங்களுடைய செயல்கள்லாம் வரம்புக்கு உட்பட்டதும் அது ஒருத்தருடைய செயலை வந்து இன்னொருத்தர் ஜெயிக்கவும் முடியும் இல்லையா. இப்போ ஒரு தடவை உதாரணத்துக்கு டெண்டுல்கர் வந்து ஒரு ஒரு டார்கெட் பண்ணி அதில் அவார்டு வாங்கினார்னா அடுத்து இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து அதை ரிப்பீட் பண்ண முடியும், அது எப்பவும் பர்மனன்ட் கிடையாது, அதை வந்து இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து ரிப்பீட் பண்ணுவார். இப்படி அவங்களுடைய இலக்கை வந்து இன்னொருத்தர் முறியடிக்க முடியும், முடியுமா முடியாதா? அப்போ அவரோட இலக்கு இன்னொருத்தர் முறியடிக்கும் போது அவர் வந்து ஹீரோ ஆயிடுவார் எல்லாருக்கும், அப்படித்தானே? ஆனால் பகவானுடைய இலக்கை வந்து யாராலும் முறியடிக்க முடியாது பகவான் செய்த லீலைகளை. இப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை மாதிரி உள்ளவங்கெல்லாம் பகவானை மறந்து போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆத்மாக்களுடைய ஒரு அமானுஷ்யமான செயல்களால் சாதாரண ஒரு செயல்களால் நம்ம கவரப்படுறோமா இல்லையா? அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா அப்படி இந்த உலகத்தில் வந்து இன்னும் அற்புதமான செயல்கள்லாம் பண்ணி நம்மளை கவர்றாரு. அது வந்து ஏன் அப்படி பண்ணுறாருன்னா எப்படி நம்ம ஒரு சின்ன மனுஷனுடைய சக்தியை வந்து வியந்து புகழ்றோமோ அப்போ பகவானுக்கு செய்யும்போது அஜோ இந்த மாதிரி யாருனாலும் பண்ண முடியாது இல்லையா. உதாரணத்துக்கு வந்து பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து 6 வயசு குழந்தையாக இருந்தப்போ கோவர்த்தன மலையை குடையாக பிடிச்சார். 6 வயசு குழந்தைக்கு கை குடையே ஒழுங்காக பிடிக்க தெரியாது, அப்படித்தானே? நீங்கள் கொடையை கொடுத்து பாருங்க 6 வயசு குழந்தைக்கு, அதுக்கு சரியாக அதே பிடிக்க தெரியாது, காற்றுல அதே சேர்த்து இழுத்துட்டு போயிடும், அப்படித்தானே? ஒரு சின்ன குழந்தைகிட்ட 6 வயசு குழந்தைகிட்ட ஒரு கொடையை கொடுத்தோம்னா அது காற்றோடு சேர்ந்து அந்த குழந்தைய எடுத்துன்னு போகும். ஆனால் பகவான் என்ன பண்ணார், 6 வயசு குழந்தை அப்போ கோவர்த்தன மலையை கொடையாக பிடிச்சார். அப்போ அது சாதாரண செயல் கிடையாது, அது வந்து நம்முடைய கற்பனைகளுக்கும் சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு செயல். பகவானுடைய செயலானது நம்மளுடைய கற்பனைக்கும் சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவ்வளவு அற்புதமான செயல்களை புரியக்கூடியவர் பகவான் கிருஷ்ணர். இன்னொரு லீலை பண்ணார் ராமர். ராமர் என்ன பண்ணார், இந்த தண்ணியில் மிதக்கிற பால் காமிச்சார் இல்லையா, அது எந்த விஞ்ஞானினாலும் இப்போ எதை பண்ண முடியாத, யாருனாலும் அந்த மாதிரி செய்ய முடியாது. தண்ணிக்குள்ளே கல் போட்டு கல் உள்ளதானு போகும், ஆனால் ராமருடைய காலத்தில் தண்ணிக்கு மேலே ஒரு பாலத்தை கட்டி போனார். ஸோ இந்த மாதிரி ராமர் கிருஷ்ணர் இவங்கெல்லாம் வந்துட்டு அதிஅற்புதமான சக்திகளை வெளிப்படுத்தக்கூடியவங்க. அந்த மாதிரி நிறைய இந்த உலகத்தில் பகவான் வந்துட்டு நிறைய லீலைகள்லாம் பண்ணி நம்மளை மாதிரி பகவானை மறந்து போயிருக்கிறவங்களை ஞாபகப்படுத்துகிறார். நம்மளாம் கிருஷ்ணரை மறந்து போயிட்டோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரஜினிகாந்த், விஜய், சூர்யா, அப்புறம் டெண்டுல்கர், வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்கள தான் தெரியும். கிருஷ்ணர்னா வீட்டுக்கு அடிக்க ஏதாவது கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வீட்டில் ஏதாவது கிருஷ்ண ஜெயந்தி அப்போ ஏதாவது வீட்டில் சீடை முறுக்க ஏதாவது பண்ணி தருவாங்க, சாப்பிட்டு இந்திய தொலைக்காட்சியில் திரைக்கு வந்து சில தினங்களேயான புத்திய புதிய திரைப்படம்னு போடுவாங்க, அதை பார்த்துட்டு இல்லையா. நமக்கு தெரிஞ்ச தீபாவளியில் அதுதான், தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் ஓணம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு டிவி தான், அதில் போடுற ஃபிலிம் ஸ்டார் வந்து பேசுகிறது தான் நமக்கு அப்படியே பகவானே வந்து பேசுன மாதிரி இருக்கும் இல்லையா. ஃபிலிம் ஸ்டார் வந்து பேசிட்டா ஜோ நம்ம அப்படியே உருகி போயிடுவோம் இல்லையா, மறந்தே போயிடுவோம் நம்மளை. ஆனால் உண்மையில் வந்து அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. உண்மையானது வந்து பகவானுடைய தெய்வீகமான லீலைகளும் அவருக்கும் உடைய பக்தனுக்கும் இடையில் உள்ள அன்பு பரிமாற்றம், பகவானுக்கும் பக்தருக்கும் இடையில் உள்ள அன்பு பரிமாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப திவ்யமானது. தன்னுடைய பக்தனுக்காக பகவான் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர், தன்னுடைய பக்தனுக்காக பகவான் ஏதோ ஒரு செயலையும் செய்பவர். பகவான் இந்த உலகத்தில் இறங்கி வரும்போது அவர் எங்கிருந்து இறங்கி வர்றாரு, மொட்டை மாடியில் இருந்தா, வைகுண்ட லோகத்தில். பகவான் உலகம் வந்து வைகுண்ட லோகம், அந்த வைகுண்ட லோகத்திலிருந்து பகவான் இறங்கி வர்றார். அவருடைய உலகத்தில் இந்த மாதிரிலாம் இருக்காது, சந்திரன் சூரியன் எல்லாம் தேவையில்லை. நதபாசையதே சூரியோ நச சாங்கோ ந பாவகா எக்க பான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. என்னுடைய உலகத்தில் சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, இயற்கையாகவே அந்த வெளிச்சமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு உன்னதமான உலகத்திலேருந்து யார் இறங்கி வர்றாங்க, பகவான் கிருஷ்ணர் இறங்கி வர்றார். அப்படி அவர் இங்கே இறங்கி வரும்போது எண்ணற்ற லீலைகள் பண்ணி தன்னுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, அவர் இங்கே இறங்கி வரும்போது தனியாக வர்றதில்லை, தன்னுடைய சகாக்களோடு இங்கே வருவார். பகவான் எப்பவுமே தனியாக இங்கே வரமாட்டார். இந்த உலகத்தில் பகவான் இறங்கி வரும்போது ஏன் அவர் தனியாக வரணும், ஒரு மந்திரி இந்த ஊருக்கு வந்து அவர் தனியாக வருவார், கூட யாரெல்லாம் வருவாங்க, அந்த போலீஸு அவன் இவன் கூட எப்பயே கிட்டத்தட்ட ஒரு அவன் ஒரு காருக்கு 50 கார் கூட வரும் இல்லையா, இல்லையா? அப்போ ஒரு மந்திரி ஆகப்பட்டவன், ஒரு சாதாரண மனுஷன், ஒரு மந்திரி ஒரு சாதாரண மனுஷன் ஒவ்வொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு கூட 50 கார் வருதா இல்லையா? அவனுடைய சேவகர்கள், அவனுக்கு கூட கோஷம் போடுறவங்க, அண்ணன் வாழ்க, தம்பி அம்மா வாழ்க்கன்னு கோஷம் போடுறவங்களா இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சாதாரண மனுஷனுக்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது பகவான் மட்டும் ஏன் தனியாக வரணும்? அவர் எப்பவுமே தனியாக வரமாட்டார், தன்னுடைய சகாக்களோடு வருவார். பகவான் இந்த உலகத்தில் வரும்போது தன்னுடைய சகாக்களோடு வர்றார். அப்படி பகவான் இந்த உலகத்தில் தன்னுடைய சகாக்களையும் அனுப்பிச்சு வச்சு அவரும் இங்கே தோன்றி அவங்க கூட நிறைய லீலைகள்லாம் பண்ணி நம்மளையெல்லாம் அப்படியே அவர் பக்கம் திருப்புறார். இங்கே உட்காந்து அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கமா இல்லையா? கிருஷ்ணர் இதெல்லாம் பண்ணலைன்னு எப்படி பேச முடியும்? பகவான் இங்கே வந்து ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணலைன்னா அவரை பற்றி பேசுறதுக்கு உண்மையே இருக்காது, அப்படி தானே? ஏதாவது இருக்குமா என்ன பேசுறதுக்கு? இன்னும் கிருஷ்ணர்னா கடவுளுங்க, அவர் புல்லாங்குழல் வச்சுருப்பாருங்க, அப்புறம் தலையில் மயிர்பிழி வச்சுருப்பாருங்க, அவ்வளோதாங்க, அதோட முடிஞ்சிடும் இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது, கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து சொல்லி அளவிட முடியாது. பகவான் இந்த உலகத்தில் தோன்றி செய்யக்கூடிய லீலைகளை வந்து பகவானுடைய அவதாரங்கள்லையும் பகவானுடைய பக்தர்களையும் ஒருத்தரான ஆதிசேஷன் அனந்த தேவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதிசேஷன் எப்படி இருப்பார்? பாம்பு படுக்க அதில் தான் பகவான் பள்ளி கொண்டிருப்பார், தடுத்துருப்பார். அந்த அனந்த சேஷனுக்கு 1000 தலைகள் இருக்கு. அந்த 1000 தலைகளில் 1000 இதழ்கள் இருக்கு. அந்த 1000 இதழ்களால் அனந்த சேஷனால் பகவானுடைய வைபவங்கள் எல்லாம் சொல்லி முடிக்க முடியல. கிருஷ்ணருடைய அவதாரங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் வந்து யாருனால சொல்லி முடிக்க முடியல? அனந்த சேஷனாலே சொல்லி முடிக்க முடியல. இப்போ நம்ம சாதாரண மனுஷங்க எப்படி சொல்லி முடிக்க முடியும்? அனந்த சேஷனாலே சொல்லி முடிக்க முடியல, அவ்வளோ இருக்கு கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம். அப்படி பகவான் வந்துட்டு இங்கே வந்து தன்னுடைய பக்தர்கள் கூட நிறைய லீலை பண்ணி நம்மளையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். நான் தான் பகவான், நான் தான் உண்மையான கதாநாயகன், என் மேலே அன்பு செய்யுங்க, என்ன வழிபாடு பண்ணுங்கள், எனக்கு பூஜை பண்ணுங்கள், என்னை பற்றி கேளுங்க, என்னை பற்றி பேசுங்க அப்படின்னு பகவானே கேட்டுக்கிறார். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு, பகவானே வந்து என்னை பற்றி பேசு. உண்மையில் பகவானுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, அவருக்குன்னு அவர் புகழ்றதுக்கு ஆளாக இல்லை. லட்சக்கணக்காக லட்சுமிகள் அங்கே வந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டுருக்குறாங்க. எங்கே? வைகுண்ட லோகத்தில். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப பிரக்ஷா லக்ஷா பிரதேச சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பம சேவமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. கிருஷ்ணருடைய உலகம் வந்து சிந்தாமணிங்கிற ஒரு கல்லால் கட்டப்பட்டிருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சிந்தாமணிக்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது, என்னது சிந்தாமணிக்களுடைய சிறப்பு என்னது? அந்த சிந்தாமணிக்களை வச்சு எதை தொட்டால் தங்கமாயிரு, இந்த தம்பி தொட்டா இவன் தங்கமாயிருமா, இந்த செவரை தொட்டா இது தங்கமாயிரு, இந்த புக்கை தொட்டா இது தங்கமாயிரு. அப்படி கிருஷ்ணருடைய உலகம் வந்து கருங்கல் செங்கலால் கட்டப்படல, சிந்தாமணிங்கிற கல்லால் கட்டப்பட்டது. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப பிரக்ஷா, கல்ப பிரக்ஷங்கிற மரம் இருக்கு. பிரக்ஷம்னா மரம், கல்ப பிரக்ஷம்னா கேட்டதையெல்லாம் கொடுக்குற மரம். அந்த கல்ப விருஷம் மரத்துட்டு போய், ஏ கல்ப விருஷம் மரமே, நான் சமையல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு சமோசா கொடுனா உடனே அது சமோசா கொடுத்தேன். ஏ கல்ப விருஷம் மரமே, எனக்கு பூரி ஹல்வா கொடுனா உடனே அது ஹல்வா கொடுத்தேன். இந்த கல்ப விருஷ மரம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும். கிருஷ்ணருடைய உலகத்தில் இருக்கக்கூடிய கல்ப விருஷ மரம் வந்து இங்கே உள்ள மரத்தில் மாங்காய் மரத்தில் மாம்பழம் தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கல்ப விருஷ மரத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும். பக்தி கேட்டால் பக்தி கிடைக்கும், முக்தி கேட்டால் முக்தி கிடைக்கும், பழம் கேட்டால் பழம் கிடைக்கும். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப பிரக்ஷா லக்ஷா சுரேசு சுரபி, சுரபிங்கிற பசு இருக்கு. சுரபி பசு என்னன்னா மடியில் பால் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த பால் சுரந்து சுரந்து அங்கே அப்படியே தண்ணி எல்லாம் பாலெல்லாம் அப்படியே ஆறாக ஓடிட்டு இருக்கும். எங்கே? வைகுண்டலோ. அப்படி லக்ஷா விருதேஸ்வரபி ரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத, சகசரம்னா 1000, லக்ஷ்மினா லக்ஷ்மிகள், 1000 லக்ஷ்மிகள், 1000 லக்ஷ்மிகள் வந்து அங்கே பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு லக்ஷ்மி ரெண்டு லக்ஷ்மி இல்லை, நமக்கு தெரிஞ்சது அஷ்டலட்சுமி தான், 8 பேர் தான். ஆனால் 1000 லக்ஷ்மிகள் வந்து பகவானுக்கு அங்கே சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சேவகருக்கு என்ன பஞ்சமா என்ன பகவானுக்கு? ஒரு பஞ்சம் கிடையாது. அங்கே பகவானை புகழ பாடுறதுக்கு 1000 பக்தர்கள் இருக்காங்க. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப பிரக்ஷா லக்ஷா விருதேஷு சுரபி ரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன். அப்படி பகவானை வந்து நம்ம வந்து பகவான் வந்து தன்னை புகழ்றதுக்கு யார் இல்லாமல் நம்மகிட்ட வந்து கேட்கல, என்ன புகழுங்க, என்ன பாடுங்க, என்ன பூஜை பண்ணுங்கன்னு. நம்மளுடைய நன்மைக்காக பகவான் சொல்கிறார். நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா பகவானை பத்தி தான் பேசணும், பகவானை பத்தி மட்டும் தான் பாடணும், பகவானை பத்தி மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் தரும். இப்ப நான் வந்து இவரை பத்தி போடுறேன்னா இவருக்கு பிடிக்காது, இவரை பற்றி பேசினா அவருக்கு பிடிக்காது. அப்படித்தான் இந்த உலகத்தில். ஆனால் அப்படி கிடையாது ஆத்மீக லோகத்தில், ஆத்மீக விஷயத்தில் அப்படி கிடையாது. கிருஷ்ணரை பற்றி பேசினா எல்லாருக்கும் பிடிக்கும். ஈவன் சில சமயம் நாத்திகர்கள் கூட கேட்பாங்க, என்ன உங்கள் கடவுள் அப்படியா இப்படியா, என்னமோ மலையெல்லாம் தூக்குனாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லையா. அப்போ கிருஷ்ணருடைய செயல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அவங்க பொறாமையினால் அகங்காரத்தினால சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உண்மையில் பகவானுடைய செயல் வந்து எல்லாரையும் கவரும். அதனால பகவானை பற்றி பேசுறதும் கேட்கறதும் அவரை புகழ்றதும் அவரை பூஜிக்கிறதும் வந்து எல்லா விதமான செயல்களையும் ரொம்ப உன்னதமானது. எல்லா விதமான செயல்களையும் மிக உன்னதமானது. பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். பகவானுடைய லீலைகளை வந்து கேட்கறது படிக்கிறது பேசுறது பவித்ரானாம் சோ பவித்ரம். தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானது, மங்களமானவற்ற எல்லாமே மங்களமானது. இது எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது. யாரை பற்றி புகழ்றது? அவரை பற்றி புகழ்றதும் பாடுறதும் கேட்கறதும். அப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்முடைய வீட்டில் கிருஷ்ணரை பற்றி புகழ்றது. இனிமே இதை நம்ம பண்ணதான் போகிறோம். நம்ம யாரையாவது புகழ்வோம், எதையாவது பேசுவோம், எதையாவது கேட்போம், எதையாவது சாப்பிடுவோம், யாரையாவது பூஜை பண்ணுவோம். இந்த அஞ்சு விஷயம் கிருஷ்ணர்கிட்ட பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா இல்லையா? கஷ்டமே இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப சுலபம். பகவானை பற்றி பாடுறதும் கேட்கறதும் அவரை பற்றி பேசுறதும் வந்து ரொம்ப சந்தோஷம் தரும் அது மனசுக்கு. அது பண்ணும்போது தான் தெரியும். கிருஷ்ணரை பற்றி கேட்க கேட்க அர்ஜுனன் சொல்றாரு, அது அமிர்தம் போல இருக்கு, எனக்கு திகட்டவே மாட்டேதுங்கிறார். விஸ்தேராத்மநாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா. ஓ ஜனார்தனா, கிருஷ்ணா உங்களுடைய வைபவங்களை பற்றி எனக்கு சொல்லுங்க. விஸ்தேர் ஆத்மநாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா. ஜனார்தனரே, கிருஷ்ணரே, உங்களுடைய வைபவங்களை பற்றி சொல்லுங்க. அதை கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, சின்னமே நாஸ்திமே அமிர்தம். அதை கேட்கும்போது எனக்கு அமிர்தத்தை பருகிற மாதிரி இருக்குங்க. அமிர்தம்லாம் நம்ம குடிச்சதில்லை, தேவலோகத்தில் இருக்கு, ரொம்ப சுவையாக இருக்கும்பாங்க. அந்த அமிர்தம் பருகுனா எந்த ஒரு சந்தோஷம் இருக்குமோ அது வந்து பக்தர்களுக்கு கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுல கிடைக்கும். விஸ்தேராத்மநாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா. பூய கதைக திருப்தியை சுண்டதோ நாஸ்திமே அமிர்தம். நான் கலைப்படவே இல்லை கிருஷ்ணா, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க உங்க வைபவங்களை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். யாரு? அர்ஜுன். நம்ம கொஞ்ச நாளா இந்த பக்தி சேவையை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, எப்படி எப்படி நம்ம பக்தியில முன்னேற்றம் அடையிறது, பக்தி சேவைக்கு என்னெல்லாம் பண்ணணும், அது எதுல இருந்து தொடங்குது இல்லையா, ஒன்பது விதமான பக்தி யோகத்தை பத்தி நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அப்படித்தானே, தொடர்ந்து வரவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதலாவது என்னது? ஒன்பது விதமான பக்தி யோகத்துல, அதாவது நம்ம வந்து பகவான் மேல ஒரு அன்பை ஏற்படுத்திக்கிட்டு அவருக்கும் நமக்கும் ஒரு நித்தியமான உறவை வளர்த்துக்கிட்டு அவர் மேல கலப்படம் இல்லாத பக்தி செய்யறதுக்கு ஒன்பது விதமான பக்தி யோக முறைகள்லாம் இருக்கு. அதுல ஒன்று முதலாவது என்னது? ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா என்னது? அதுல இருந்துதான் தொடங்குது, கேட்கறது தான் தொடங்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானுடைய மகிமையில ஒருத்தர் கேட்கிறாங்களோ அவ்வளவுக்கு நம்ம ஹிருதயம் எல்லாம் சுத்தமாயிடும். இப்ப நம்ம இதயத்துல நிறைய அழுக்கெல்லாம் போட்டு குப்பையெல்லாம் இருக்கு, இதயத்துக்குள்ள நிறைய குப்பை, சினிமா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் கிளீன் பண்ணி வெளியே அனுப்பணும். அப்படின்னு என்ன பண்ணணும்? பகவானத்துக்கு உள்ள போடணும். பகவான எடுத்து நம்ம இதயத்துக்குள்ள போடணும், அது காது வழியா தான் முதல்ல போடணும். காதுல வந்து பகவான் லீலைகளை கேட்கணும். சுன்வதா ஸ்வகதா கிருஷ்ணா, சுன்வதா ஸ்வகதா கிருஷ்ணா, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, ஹிருதயம் தஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுகிருத் சதாம். அதாவது ஒருத்தர் வந்து தொடர்ந்து கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஸ்ரீன்வதா ஸ்வகதா கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய லீலைகளை தொடர்ந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆயிரும்? ஸ்ரீன்வதா ஸ்வகதா கிருஷ்ணா, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. ரொம்ப மங்களம் தரக்கூடியது கிருஷ்ணருடைய லீலைகள்லாம். அது கேட்கறதுனா ஹிருதயம் தஸ்தோகி அபத்ராணி. சுபத்ரானா மங்களம், அபத்ரானா அமங்கலம். சுபத்ரானா என்னது? அபத்ரானா அமங்கலம். அந்த அமங்கலம் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு மனசை விட்டு போயிடும். எதனால? பகவானை பத்தி ஒரு கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க ஹிருதயத்துள்ள அழுக்குகள்லாம் போய் அவங்க ரொம்ப சந்தோஷமா, அப்படி முகம் எல்லாம் பிரகாசமாயிடும், அவங்க வீடெல்லாம் பிரகாசமாயிடும், அவ்வளோ சந்தோஷமாயிடும். பகவான் இது நான் சொல்லல, சாஸ்திரத்தில் இருக்கு, அப்படியே பாகவதத்தில் இருக்கு. இப்போ பகவானை பற்றி ஒருத்தர் கேட்க கேட்க அப்படியே இதெல்லாம் சந்தோஷமாயி அப்படி அவங்க வீடே சந்தோஷமாயிடும். சுன்னதா சவகதா கிருஷ்ணா, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, ஹிருதயந்த ஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுக்ரத் சதாம். தொடர்ந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணோட லீலைகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அதில் நம்ம யார் உதாரணமாக படித்தோம்? பரீட்சித் சக்கரவர்த்தி. பரீட்சித் சக்கரவர்த்தி வந்து கடைசியில் அவர் ஏழு நாள் தான் உயிரோடு இருப்பார்னு தெரிஞ்சு போச்சு. இல்லையா? நமக்கெல்லாம் தெரியாது என்ன செய்கிறோம், மரணம் வந்தால் என்ன பண்ணுவோம். ஆனால் பரிசுத்த மகாராஜுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏழு நாள் தான் உயிரோடு இருக்க போகணும். அப்போ அவர் நினச்சார், நான் ஏழு நாள் தான் இருக்க போகிறேன், நான் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது யாரை பற்றி கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாகி அவர் வந்து யார்கிட்ட போய் கேட்டார், சுகதேவ் கோஸ்வாமின்ற பக்தர்கிட்ட போய் கேட்டார். அவர் அந்த இடத்துக்கு வந்தார். கங்கை கரையில் பரிசுத்த மகாராஜா வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் தன்னோட ராஜ்யத்தையெல்லாம் தொடர்ந்து வந்து அப்படியே உட்காந்துருந்தார். யாராவது எனக்கு வந்து எதாவது சொல்லித்தர மாட்டாங்களே. அப்போ சுகதேவ் கோஸ்வாமி வந்து அவருக்கு கிருஷ்ணருடைய கதைகள்லாம் சொல்லி கொடுத்து அவர் அந்த உடலை விட்டதுமே பகவானுடைய உலகத்துக்கு போனார். அந்த மாதிரி பகவானுடைய கதைகளை கேட்கறதுலேருந்து ஆரம்பிக்கணும். ரெண்டாவது என்னது? பகவானை பற்றி பேசுறது அல்லது பாடுறது, கிருஷ்ணோட லீலைகளை வந்து பேசுறதும் பாடுறதும். அது என்னது? அதுக்கு யார் உதாரணம்? சுகதேவ் கோஸ்வாமி. சுகதேவ் கோஸ்வாமி வந்து பகவானை பற்றி ரொம்ப அற்புதமாக ஏழு நாளும் தொடர்ந்து சாப்பிடலை, தூங்கலை, எதை பற்றியும் சிந்திக்கலை. அவருக்கு ஒரே எண்ணம் தான், பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது. பரிசு சக்கரவர்த்தி கேட்கணுங்கிற ஆர்வம் இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணோட லீலைகளை தன்னை மறந்து போயிட்டாங்க. ஸ்ரவணம், கீர்த்தனம், மூன்றாவது விஷ்ணு ஸ்மரணம், பகவானை நினைக்கிறது. பகவானை நினைக்கிறது முதல்ல கேட்கணும், அப்புறம் அதை பற்றி பேசணும், அப்புறம் நினைக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ கிருஷ்ணோடைய கதைகள்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். பேசும்போது நாங்கள் இயல்பாக அதை பற்றி கேட்குறோம். முதல் கேட்கும்போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் அவரை நினைக்கணும். அப்போ நினைக்கும்போது எப்படி நம்ம வந்து இதை என்ன சொல்றது, கீர்த்தனம் சொல்ல ஜபிக்கிறது கூட தான். இப்போ நம்ம வந்து ஜபிக்கிறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி ஜபிக்கும்போது பகவானை நினைக்க முடியும். சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பகவானை நினைவில் கொள்றது. பகவானை நினைக்க நினைக்கிறதா மற்ற விஷயங்கள்லாம் போகும். பகவானை மறந்துட்டோம்னா மற்ற விஷயங்கள் தான் அப்படியே இருக்கும் மனசுக்குள்ள. அதனால கஷ்டம் தான் நமக்கு, மனசு அப்படியே சங்கடமாகும், வருத்தமாகும், பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா நம்ம பகவானை மறந்து போயிட்டோம். இப்போ பகவானை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கு விஷ்ணு ஸ்மரணம். அதுக்கு யார் உதாரணம்? விஷ்ணு ஸ்மரணத்துக்கு யார் உதாரணம்? பிரஹ்லாத் மகாராஜ் இல்லையா? பிரஹ்லாத் மகாராஜர் வந்து தொடர்ந்து பகவானுடைய சிந்தனையில் இருந்தார். அதுக்கப்புறம் பாத சேவனம், பகவானுடைய பாதத்துக்கு சேவனம் பண்றது. அது யாரு? லக்ஷ்மி தேவி இல்லையா? லக்ஷ்மி தேவி எப்பவும் பகவானுடைய பாதத்துக்கு சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனம்னா பகவானை பூஜிக்கிறது. அதுக்கு யார் உதாரணமா பார்த்தோம்? பிருத்து மகாராஜ். அதுக்கப்புறம் அர்ச்சனத்துக்கு அப்புறம் வந்தனம். வந்தனம் யாரு? பகவானை புகழ்றது. யார் பகவானை புகழ்ந்தாங்க? அக்ரூரர். அக்ரூரர் வந்து கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை எல்லாம் தரிசனம் பண்ணி அவரை புகழ்ந்தார். யமுனா நதிக்கரையில் பகவானுடைய ரூபத்தை தரிசனம் செய்தார். அதுக்கப்புறம் வந்தனத்துக்கு அப்புறம் தாஸ்யம். தாஸ்யம்னா என்னது? பகவானுக்கு சேவகனாக இருக்கிறது, பகவானுடைய சேவகன். அதுக்கு யார் உதாரணம்? ஹனுமான் இல்லையா? ஹனுமான் எந்த அளவுக்கு எந்த பிரதிபகாரம் எதிர்பார்க்காம ராமருக்கு சேவை பண்ணார். எதை எதிர்பார்த்தா செய்தார் ஹனுமான். ஹனுமான் வந்து அவ்வளவு உயர்ந்த பக்தர் அவர். அதனாலதான் இன்னைக்கும் வந்து எல்லாரும் ஹனுமான ரொம்ப வழிபடுறாங்க. அது வேற ஏதோ காரணத்தோட அவங்க வழிபடலாம், ஹனுமான் எனக்கு அது செய்திருவாரு இது செய்திருவாரு எதையோ நினைச்சிட்டு அவங்க வழிபடலாம். ஆனா உண்மையில ஹனுமான் மாதிரி ஒரு சேவகன் வந்து இந்த மூணு உலகத்திலுமே கிடையாது. அந்த அளவுக்கு பகவான் மேல பக்தி உள்ளவர், அந்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்தவர் ஹனுமான். ஸோ இந்த மாதிரி சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், அடுத்து சக்கியம். சக்கியம்னா நண்பனாக இருக்கிறது. அதாவது பகவான் கூட நம்ம வந்துட்டு எப்படி வேணாலும் அன்பு பரிமாற்றம் செய்யலாம். பகவான் கூட வந்துட்டு எப்படி வேணாலும் அன்பு பரிமாற்றம். சிலர் வந்து இப்போ நம்ம எல்லாரும் பக்தியில் ஆரம்ப நிலையில் இருக்கோம். நம்ம ஒன்றும் பெரிய பக்தர்கள் கிடையாது. நம்ம ஏதோ கொஞ்சம் நம்பிக்கையோடு இங்கே வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்குறோம், கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கேட்குறோம், படிக்கிறோம். உண்மையில் நமக்கு ஒன்றும் பெரிய பக்தி கிடையாது. ஆனால் பக்தியில் நிறைய நிலைகள்லாம் இருக்குது, உன்னதமான நிலைகள்லாம். சிலர் வந்து கிருஷ்ணரத்துடைய குழந்தையாகவே நினச்சிக்குவாங்க, கிருஷ்ணர் அவங்கக்கிட்ட குழந்தையாகவே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு யசோதா, நந்த மகாராஜ், வசுதேவர், தேவகி. வசுதேவரும் தேவகியும் யசோதாவும் நந்த மகாராஜரும் கிருஷ்ணத்தோட குழந்தையாவே பாவிச்சாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவங்க கிட்ட குழந்தையாவே நடந்துகிட்டார். ஒரு வகையில வசுதேவருக்கும் தேவிகைக்கும் கிருஷ்ணர் பகவான்னு தெரியும். ஆனா யசோதாவுக்கும் நந்தமாதாவுக்கும் கிருஷ்ணர் பகவான்னே தெரியாது. அவங்களை பொறுத்தவரை கிருஷ்ணர் தன்னுடைய குழந்தை, அவ்வளவுதான். கிருஷ்ணர் வந்து என் குழந்தை. அங்கே கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் என்ன ஒரு லீலைகள் பண்ணாலும் அதையெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க, ஞாபகமே வச்சுக்க முடியாது. தினமும் தினம் ஆயிரக்கணக்கான லீலைகள் அங்கே செய்வார் கிருஷ்ணர். தினமும் கோவர்த்தன மலைக்கு கன்றுகளை கூட்டின்னு போவார். தினமும் ஒரு அசுரனை கொள்வார். பூத்தனா, அகாசுரன், பகாசுரன், திருணாவர்த்தன், தேனுகாசுரன், பிளம்பாசுரன், பௌமாசுரன், அரிஷ்டாசுரன், வியோமாசுரன், இந்த மாதிரி நிறைய அசுரர்களை கிருஷ்ணர் வதம் பண்ணுவார். தினம்தினம் அவருக்கு அதுதான் விளையாட்டு. ஆனால் யசோதாக்கெல்லாம் வந்து அதெல்லாம் மறந்துடுவாங்க. அவங்க இந்த குழந்தைகள்லாம் சின்ன பசங்களாம் வந்து சொல்லுவாங்க யசோதாட்ட, இன்னைக்கு கிருஷ்ணர் வந்து அந்த அசுரனை கொண்டா இந்த யசோதா நம்ப மாட்டாங்க. ஏன்னா யசோதாவை பொறுத்தவரை கிருஷ்ணர் தன்னுடைய குழந்தை. கிருஷ்ணரும் யசோதாட்ட அப்படி தான் நடந்துக்குவாங்க. கிருஷ்ணர் வந்து யசோதாட்ட தன் குழந்தை மாதிரி தான் காமிச்சுக்குவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து யசோதாட்ட தன்னை குழந்தை மாதிரி காமிச்சிக்கலைன்னா என்ன ஆயிடும்? கிருஷ்ணர் பகவான் காமிச்சிட்டா யசோதா முன்னாடி கிருஷ்ணர் நான்கு கரங்களோட சங்கு சக்கரம் கதைகள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி கையில ஒரு சாரங்கமெல்லாம் வச்சிருந்தாருன்னா யசோதாக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சாஸ்திரமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி பகவானேன்றுவாங்க இல்லையா? தன்னுடைய குழந்தைங்கிறத மறந்துடுவாங்க. ஆனா யசோதாவுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய குழந்தையாவே இருக்கணும். கிருஷ்ணரும் அவங்ககிட்ட குழந்தையா தான் நடந்துகிட்டார். அவர் இந்த கோவர்த்தன மலையெல்லாம் உயர்த்தினாங்க. அது ஏதோ கிருஷ்ணன் யசோதா நினைச்சுவாங்க, ஏதோ விஷ்ணு தான் என் குழந்தைய காப்பாத்தின்னு இருக்காரு, என் குழந்தைக்கு எங்க இருந்து இந்த மாதிரி சக்தி எல்லாம் வரும், ஏதோ அந்த பகவான் தான் என்னை குழந்தைய காப்பாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தாய் அன்பு, தாய் அன்புனால யசோதாட்ட கிருஷ்ணர் வந்து பால் குடிப்பார். கிருஷ்ணர் தான் இந்த உலகத்துக்கே பால் கொடுத்துட்டு இருக்கிறார். கிருஷ்ணர் தான் இந்த உலகத்துக்கு பகவத்கீதையில சொல்றாரு, பிதாகமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக, இந்த அகிலத்தினுடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் எல்லாமே நான் தான் சொல்றாரு. யாரு? கிருஷ்ணர். அப்ப இந்த அகிலத்துடைய பிரபஞ்சத்தினுடைய தந்தையாகப்பட்டவர், தாயாகப்பட்டவர், மூதாதராகப்பட்டவர், எல்லா படைப்புகளுக்கும் காரணமானவர் யசோதா கிட்ட பால் குடிக்கிறார். அதனாலதான் அவருடைய லீலைகள் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து கேட்கும் போதோ புரிஞ்சு, பகவானுடைய பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கும் போதோ அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ யசோதாவுக்கு வேண்டி கிருஷ்ணர் தன்னை குழந்தையாவே நடிச்சுக்கிட்டார். அந்த கோகுலத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே, யசோதாவுக்கு மட்டும் இல்லை, அங்கே உள்ள கோபர்கள், கோபிகள், ஆயர்குல பெண்கள், சிறுவர்கள் எல்லாருக்குமே கிருஷ்ணர் வந்து அவங்களில் ஒத்துரு தான். அவங்க வந்து கிருஷ்ணர் பகவானெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணரும் அதே மாதிரி தான் அவங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிலர் வந்து கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தையாக பாவிப்பாங்க, கிருஷ்ணரும் அவர்கிட்ட குழந்தையாகவே நடந்துக்குவார். சிலர் வந்து கிருஷ்ணரை தன்னுடைய நண்பனாக பாவிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுன் இருந்தார். கிருஷ்ணனுடைய நண்பனுக்கு உடைய உதாரணம் வந்து அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் நண்பனாகவே இருந்தார், கிருஷ்ணரும் அர்ஜுனனுக்கு நண்பனாகவே இருந்தார். ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. குருஷேத்திர அதாவது மகாபாரதத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம், எப்போவுமே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒன்றாவே எங்கேனாலும் போவாங்க வருவாங்க. ரெண்டு பேரும் நண்பர்களாக தான், பல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்டுனா ஒருத்தர் ஒருத்தர் தோல் மேலே கை போட்டுக்குவாங்க, ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க. கிருஷ்ணர் வந்து பகவான். ஆனால் அந்த பகவான் தன்னுடைய நண்பனுக்காக தன் மேல ஒருத்த நண்பனா இருக்கணும்னு விரும்பிட்டதுனால அர்ஜுனன் தனக்கு நண்பனா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் எனக்கு நண்பனா இருக்கணும்னு நினைச்சதுனால கிருஷ்ணரும் கூட நண்பனாவே இருக்கார். இந்த மாதிரி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களா வாழ்ந்தாங்க. அந்த நட்பு ரீதியில அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் மேல அன்பு செய்தார். அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் மேல நட்பு இருந்தது, பகவானுடைய நண்பன் அப்படின்னு. நம்ம எல்லாம் அந்த நிலையில கிடையாது. நம்ம பகவானை முதல்ல பகவான நினைச்சாலே இது பெரிய விஷயம். கிருஷ்ணர் வந்து பகவான், நான் உடைய சேவகன். இந்த நிலைக்கு நம்ம முதல்ல வந்துட்டோம்னாலே நம்ம பக்தியில் கொஞ்சம் முன்னேற்றம் ஆகிட்டோன்னு அர்த்தம். அதாவது கிருஷ்ணர் வந்து பகவான், நான் அவருடைய சேவகன், நான் எப்பவும் அவருக்கு சேவை பண்ணும், என்னுடைய மனது வேறு எதுலேயும் போகக்கூடாது, என்னுடைய புத்தி, என்னுடைய மனது, நான் அவரைத்தான் வழிபடணும், அவரைத்தான் பாடணும், அவரைத்தான் கேட்கணும், அவரைத்தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது ஆரம்ப நிலை பக்தி. அதுவே ஆரம்ப நிலை பக்தி தான். அப்போ அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்த அன்பு பரிமாற்றம் வந்து ரொம்ப உயர்ந்த பக்தி. ஏன்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் மேலே, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் தோல் மேலே கைப்பட்டார். நம்ம அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அர்ஜுனன் வந்து உன்னதமான பக்தராக இருந்தார். அவர் பகவானுடைய உலகத்திலேருந்து இறங்கி வந்தார். கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வரும்போது அர்ஜுனனும் இந்த உலகத்தில் இறங்கி வரார் பகவான் கூட அன்பு பரிமாற்றம் செய்கிறதுக்காக. அதாவது பகவான் தன்னுடைய பக்தனுக்காக, தன்னுடைய பக்தனுக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றுக்க தயாரா இருக்காருங்கிறது தான் அந்த லீலையோடைய தாத்பரியம். இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் நண்பராக இருக்க சம்மதிச்சிட்டார். அர்ஜுனன் கூட கிருஷ்ணன் நண்பராக இருக்கார். அப்ப அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் எதையும் செய்ய தயாரா இருந்தார். தன்னுடைய நண்பனுக்காக எப்படி இந்த உலகத்துல ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் எதையும் செய்ய தயாரா இருப்பானா இல்லையா? அதையெல்லாம் தாண்டி பகவான் செய்தார். பகவான் என்ன பண்ணாரு, அர்ஜுனன் வந்துட்டு உண்மையில் அர்ஜுனன் பயங்கரமான பராக்கிரமசாலி. என்ன சொல்லியிருக்குன்னா, மகாபாரதம் கதை படித்தவங்க பார்த்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். குந்தி மகாராணிக்கும் இந்த குழந்தைய பாண்டவர்கள்லாம் வருவாங்க ஒரு ஒருத்தராக. அதில் குந்தி மகாராணிக்கும் இந்திரனுக்கும் பெறக்கூடிய குழந்தை தான் அர்ஜுனன். ஒரு வகையில் இந்திரனுடைய அம்சமாக இருப்பார் அர்ஜுனன். அர்ஜுனன் வந்துட்டு இந்த உலகத்தில் வரும்போதே வானத்திலிருந்து தேவர்கள்லாம் அவனை புகழ்ந்து பாடுவாங்க. அர்ஜுனுடைய பராக்கிரம செயல்கள் அவனை புகழெல்லாம் பாடுவாங்க. எல்லாரும் மத்தளமெல்லாம் துந்துபியெல்லாம் பிப்பிரிபி பிரிபி இந்த மாதிரி துந்துருபி எல்லாம் முழங்கி மத்தளமெல்லாம் கொட்டி அவருடைய புகழை பாடினாங்க அர்ஜுனுடைய புகழை. அந்த மாதிரி தான் ஒன்றும் நடக்கும். பீமன் வரும்போது, நகுலன், சகதேவன், யுதிஷ்டர மகாராஜ் இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றும் போது நல்ல தெய்வீகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. துரியோதன் இந்த உலகத்தில் பிறந்தது ஓனா எல்லாம் உழ விட்டுச்சு. அப்பவே விதுரர் சொன்னார், இந்த குழந்தை நம்ம வம்சத்துக்கே அவமானம், சீக்கிரம் இந்த குழந்தை வேணாம் கொண்டுடுங்கனாரு. ஆனால் திருதராஷ்டர் கேட்கல. ரெண்டு குழந்தை மேல உள்ள புத்திர பாசத்தினால துரியோதனன் பிறக்கும் போது கெட்ட சகுனங்கள்லாம் தோன்றுச்சு. ஓனா எல்லாம் ஊழ விட்டுது, நரியெல்லாம் ஊழ விட்டுது, வானத்தில் வந்து ரத்த மலையா பொழியுது, பயங்கரமான அமங்கலமா இருந்துச்சு. அப்பவே புரிஞ்சுட்டாங்க இந்த உலகத்துக்கு இந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டம் தரக்கூடிய குழந்தையாக இருக்கும். அப்படித்தான் அவனு நடந்துக்கிட்டான் உண்மையில். ஆனால் அர்ஜுனன் அப்படி கிடையாது. அர்ஜுனன் சகல தெய்வீகமான குணங்களோடு தோன்றிய ஒரு பகவானுடைய பக்தனும் கூட. இப்போ அர்ஜுனன் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவன் நல்ல பாண்டவர்கள், அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை பாண்டவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெய்வீகமான குணம். எப்போவுமே பெரியவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க, எல்லார்ட்டையும் அன்பாக நடப்பாங்க, தவறுகள் செய்ய மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க, எளிமையாக இருப்பாங்க, பணிவாக இருப்பாங்க. இதெல்லாம் பக்தர்களுக்கு உண்டான குணங்கள். இந்த குணங்கள்லாம் பாண்டவர்கள்ட்ட புதைந்திருந்தது, இந்த தெய்வீகமான குணங்கள். அர்ஜுனன் வந்துட்டு ஒரு சமயம் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு குரு தேவைப்படுது. துரோணாச்சாரியர் தான் அவங்க குருவாக இருப்பாங்க. அர்ஜுனுடைய குரு வந்து துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியிட்ட வந்து நிறைய மாணவர்கள் குரு வம்சத்துக்காரங்களாக வித்தை கற்றுக்குவாங்க. பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர், துரியோதனாதிகள், துச்சாதனன் அவங்களாம் சேர்ந்து 100 பேர், பாண்டவன், பாண்டவர்கள், கௌரவர்கள்லாம் சேர்ந்து இது துரோணாச்சாரியிட்ட வித்தை கற்றுக்கிறாங்க. அப்படி துரோணாச்சாரியிட்ட வித்தை கற்றுக்கும் போது அந்த மாணவர்கள்லேயே அவ்வளவு மாணவர்களில் அர்ஜுனன் வந்து சிறந்த ஒரு மாணவனாக திகழ்ந்தார் துரோணாச்சாரியுடைய மாணவர்களே. ஒரு சமயம் துரோணாச்சாரியர் வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வித்தை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்துட்டு ஒரு நாள் இந்த பரீட்சை பண்ணார், இந்த வித்தையை வந்து டெஸ்ட் பண்ணார், யார் வந்து சரியாக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்து மேலே ஒரு கிளியை உட்கார வச்சிருவார். கிளியை உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டார். துரியோதனை கூப்பிட்டாரு, துச்சாசனை கூப்பிட்டாரு. இது என்ன தெரியுதுண்ணா, அவன் குருவே நீங்கள் தெரியுறீங்க, வானம் தெரியுது, பூமி தெரியுது, கிளை தெரியுது, பழம் தெரியுது, இலை தெரியுதுண்ணா, நீ போ நீ போனான். ஒவ்வொருத்தனா வந்தான், ஒவ்வொருத்தனா அதான் சொன்னான், வானம் தெரியுது, பூமி தெரியுது, இலை தெரியுது, கிளை தெரியுது, பழம் தெரியுது, குரு தெரியுறாரு, நம்பர்கள் தெரியும், சகோதரன் தெரியிறான்னு. கடைசியில் ஒவ்வொருத்தனா இவன் என்ன என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. துரோணாச்சாரியர் ஒவ்வொருத்தரையும் அமிச்சிட்டே இருந்தார். கடைசியில் அர்ஜுனன் வந்தார். அர்ஜுனன்ட்டு கேட்டார், அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுது? எனக்கு அந்த மரத்தில் அந்த கிளி தான் தெரியுது அப்படின்னு. வேற அந்த கிளியோட கண்ணு மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே எனக்கு தெரியல. அப்போ நீ அம்பு விடுன்னு கரெக்டாக அந்த அம்பு விட்டார். அதாவது அர்ஜுனுடைய நோக்கம் வந்து சரியாக இருந்தது. அவன் அந்த அவனோட லட்சியம் வந்து கரெக்டாக அதை தாக்கணும். குருநாதர் அந்த இது தான் கொடுத்துருக்கார். இங்கே மரம், கீழே, வானம், பூமியெல்லாம் அவன் பார்க்கல. அந்த கரெக்டாக அந்த லட்சியத்தினுடைய இதில் பிரதான் அது அது அதுதான் எய்ம் பண்ணார். அந்த குறிக்கோள் அடையிறதுல அர்ஜுனன் கரெக்டாக இருந்தான். அதனால் அவருடைய மாணவர்களே வந்து துரோணாச்சாரியருக்கு ரொம்ப பிரியமான மாணவன் அர்ஜுனன். ஒரு சமயம் என்ன ஆயிடுன்னா, துரோணாச்சாரியருக்கும் துருபத மகாராஜாவுக்கும் சின்ன ஒரு கௌரவ பிரச்சனை. அதாவது என்னென்னா, துரோணாச்சாரியருக்கு வந்து துரோணாச்சாரியர் சின்ன பையனாக இருந்தப்போ துருபத மகாராஜ், துருபத நாட்டு சக்கரவர்த்தியுடைய பையனும், துருபத மகாராஜாவும் துரோணாச்சாரியரும் வந்து ஒன்றா சின்ன வயசில் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்தவங்க மாதிரி சின்ன வயசில் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுன்னா, துரோணாச்சாரியர் வந்து அவங்க அப்பாவிட்டே இருந்து சாஸ்திரம்லாம் படித்து அவர் ஒரு ரிஷி முனிவர் ஆகிடுவார். அவர் பிராமணராக இருப்பார். துருபத மகாராஜா வந்து துருபத நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆகிடுவார். ஏன்னா அவர் சத்திரியன், இவர் பிராமணன். இவர் பிறவியில் பிராமணன், அவர் பிறவியில் சத்திரியன். அவர் போர்க்கலையெல்லாம் படித்து அவர் துருபத நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆயிடுவார். துரோணாச்சாரியர் என்ன ஆயிடுவார், சாஸ்திரம்லாம் படித்து பிராமணனாக இருப்பார். ஒரு நாள் துரோணாச்சாரியருக்கு ஒரு பையன் இருக்கும். அவன் பையன் பேர் தெரியுமா, அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனுக்கு வந்து பால் கொடுக்க வாங்கி கொடுக்க கூட அவர்கிட்ட காசு இருக்காது. அந்த காலத்தில் பிராமணர்கள்லாம் வந்து ரொம்ப எளிமையாக வாழ்ந்தாங்க, ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்தாங்க. அதாவது வேத காலத்தில் பிராமணனுடைய வாழ்க்கைனா எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. என்னது எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை?
என்னது
அத்தியாவசியமான தேவைகளுக்காக மட்டுமே அடுத்தவங்ககிட்ட கை நீட்டுறதும், அது வந்து கை நீட்டுறது கூட கிடையாது, அவங்க வந்து அவங்க தர்மத்தை செய்வாங்க, என்ன கிடைக்குதோ அதை ஏத்துக்குவாங்க. வேத காலத்துல பிராமணர் ரொம்ப எளிமையா வாழ்ந்தாங்க, கிட்டத்தட்ட தரித்திர நிலையில கூட இருப்பாங்க. அவங்க சில சமயம் சரியா உடுத்த துணிமணி இருக்காது, நல்ல ஆகாரம் இருக்காது, ரொம்ப எளிமையா வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களோட லட்சியம் எல்லாம் வந்து ரொம்ப உன்னதமா இருந்தது, அதாவது கடவுளை அடையணுங்கிற லட்சியத்துல உறுதியா இருந்தாங்க. சாஸ்திரம் எல்லாம் படிச்சு அதுல பெரிய பண்டிதர்களா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கையா இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஆனா அது அவங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது, ஏன்னா அவங்க அப்படித்தான் வாழ்ந்தாங்க. இப்போ உள்ள பிராமணர் யாராவது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். அப்படியே நம்ம பிராமணராக இருந்தாலும் அது கஷ்டமாக தான் நினைப்போம், ஐயோ எனக்கு இப்படி கஷ்டமாயிடுச்சு, நான் ஒரு மோட்டார் கம்பெனியில் ஒரு சேல்ஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடாதா, இல்லை ஏதோ ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒரு என்ஜினியராக இருக்கக்கூடாதா, மேனேஜராக இருக்கக்கூடாதா, இதெல்லாம் சூத்திரனுடைய வேலை. பிராமணனுடைய வேலைனா சாஸ்திரம் படிக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உபன்யாசத்தில் நம்ம படிச்சிருக்கோம், பட்டன் பாட்டன் எஜன் யாஜன் தான படிக்கிற ஒரு பிராமணனாகப்பட்டவன் சாஸ்திரத்தை படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், அப்புறம் தன்னிட்ட உள்ள பொருளை தானமாக கொடுக்கணும், பிறர் கொடுக்கக்கூடிய தானத்தை ஏற்றுக்கணும், அப்புறம் வேறு என்ன பண்ணணும், பகவானை வழிபடணும், அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரணும். ஓகே. ஸோ இப்படி துரோணாச்சாரியர் வந்து ஒரு எளிமையான பிராமணராக வாழ்ந்தார். தன்னுடைய பையனுக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியல அவருனால. இப்போ கடைசியில் என்ன ஆகிடும்னா, அவர் யாசை பசுமாடு யாசை கேட்காத போவார், தானம் கேட்டு போவார், பசுமாடும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அப்போ தான் தன்னுடைய நண்பனோட ஞாபகம் வரும். யார்? துருபத மகாராஜோட ஞாபகம் வரும். ஓ, என்னுடைய நண்பன் துருபத நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக இருக்கார், ஏன் அவன்கிட்ட போய் ஒரு மாடு கேட்கக்கூடாது, பசுமாடு தானமா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தார். யாரு? துரோணாச்சாரியர். யார்கிட்ட வந்தாரு? துருபத மகாராஜிட்ட வந்தார். இப்போ துருபத மகாராஜா வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவர் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி பிச்சைக்கார நண்பன் ஒன்றும் கிடையாது, நீ நானும் நண்பன் எப்படி, அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவரை வந்து அவமானப்படுத்திடுவார். அப்போ துரோணாச்சாரியருக்கு பயங்கரமான ஒரு மன உளைச்சல் வருத்தமாயிடும். இப்படி இவனை நண்பன் எதிர் வந்தால் இவனோட கர்வத்தினால அகங்காரத்தினால என்னை நிராகரிச்சிட்டான், இவனை சரியான இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இவனோட அகங்காரத்தை போகணும்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக முடிவெடுத்துடுவார். அப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு குரு தட்சிணா என்ன பண்ணும், அந்த துருபதனை என்னுடைய காலடியில் கொண்டு வந்து போடுங்க. அப்போ கௌரவர்கள்லாம் படையெடுத்து போவாங்க துருபத நாட்டு மேலே. இப்போ அர்ஜுனன் பயங்கரமாக சண்டை பண்ணி துருபத ராஜாவை கைது பண்ணிடுவார். பயங்கரமாக சண்டை பண்ணி துருபத ராஜாவை கைது பண்ணி கொண்டு வந்து துரோணாச்சாரியுடைய காலடியில் போடுவார். அது துருபத ராஜாவுக்கு பயங்கர அவமானமாயிடும். ஆனாலும் அர்ஜுனுடைய வீர பராக்கிரம செயலாம் பார்த்தோன்னே துருபத ராஜாவுக்கு அவன் மேல ஒரு ஈர்ப்பு. இப்பேற்பட்ட ஒரு மாவீரனா, இப்பேற்பட்ட மாவீரன் கூட எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஒண்ணு இவன் என்னுடைய மகனா இருந்திருக்கணும், ஆனா இவன் மகன் இல்லை, இவன் என்னுடைய மருமகனாவது ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை வந்து அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். யாருது? திரௌபதி. துருபத நாட்டு மகளான திரௌபதி. அதாவது துருபத ராஜா ஒரு பெரிய யாகம் பண்ணுவார். எதுக்கு யாகம் பண்ணுவார்னா, துரோணாச்சாரியரை பழி வாங்கிறதுக்காக. அவர் வந்து என்ன அவமானப்படுத்திட்டாரு, அவரை பழி வாங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணி அதுல ரெண்டு குழந்தைகள் வருவாங்க. முதல்ல வந்து ஒரு பையன் வருவான், அந்த பையன் வந்து திருஷ்டத்யும்னு பேர் அவனுக்கு. திருஷ்டத்யும்ன வந்து அவன் தான் துருபத ராஜாவை கொள்றதுக்காக, சாரி துரோணாச்சாரியரை கொள்றதுக்காக வருவான். ரெண்டாவது அர்ஜுனுடைய பராக்கிரம செயலாம் பார்த்துட்டு அவனுக்கு தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு பெண் வேணும்னு சொல்லி பெண் குழந்தை வந்து இந்த யாகத்திலிருந்து வருவான். திரௌபதி வந்து தேவதை, ஆக்சுவலி ஒரு லட்சுமியுடைய அவதாரம் கூட, அவங்க அதிர்ஷ்ட தேவதை. அப்போ அவங்க வந்துட்டு துருபத ராஜாவுடைய மகள் திரௌபதியை வந்து அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணிட்டுருவான். அதுவும் சாதாரணமான கல்யாணம் இல்லை, சுயம்பரம்னு சொல்லுவாங்க. சுயம்பரம்னா சத்திரிய காலத்தில் வந்து பயங்கரமான கல்யாணம் நடக்கும். திடீர்னு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க, சண்டை போட்டு பயங்கர வீரமெல்லாம் காமிப்பாங்க. இப்போ துருபத ராஜா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய மகள் திருமணத்துக்கு மேலே ஒரு மீன் சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த மீனை வந்து கீழே உள்ள அதோடைய நிழலை வைத்து அதை வந்து அம்பெய்யும், கரெக்டாக அந்த கண்ணில் அம்பெய்யும். அது துருபத ராஜாவுக்கு தெரியும், அர்ஜுனால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாராலும் அந்த பராக்கிரம செயலை பண்ண முடியாது. இப்படி அர்ஜுனன் வந்து வில் வித்தையில் அவர் யாருமே ஜெயிக்க முடியாது. அவருக்கு வந்து ஒரு சமயம் அர்ஜுனன் வந்துட்டு அக்னி தேவன், அக்னி தேவன் வந்து யார் தெரியுமா? அக்னி தேவன் சூரியன், சூரிய தேவன் தான் சூரியன். அக்னி தேவன், அக்னி, அக்னினாலே தெரியல நம்மளாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குமா, அக்னினா நெருப்பு, அக்னி தேவன்னா, அக்னி தேவன்னா நெருப்பினுடைய தேவன், எஜமானன். அந்த அக்னி தேவனுக்கு யாகத்தில் நிறைய நெய்யெல்லாம் அக்னியில் பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணும்போது இந்த காலத்தில் யாகம்லாம் ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியும். அதுவும் மந்திரங்கள்லாம் ஏதோ ஓரளவுக்கு தான் சொல்லுவாங்க. அந்த யாகத்தில் வந்து நெய் ஊட்டுறது வந்து அக்னிக்கு அளிக்கிறது, இந்த இது பண்ணுவாங்க, ஸ்வாகாகா ஸ்வாகாகா அப்படின்னு பண்ணி யாகத்தில் நெய் ஊற்றுவாங்க. இந்த அக்னி தேவன் நிறைய நெய் குடிச்சு குடிச்சு அவனுக்கு அஜீர்ணம் ஆயிடும். இப்போ அக்னி தேவன் ஒரு நாள் வந்து கிருஷ்ணரும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அப்படியே வனவாசம் வந்திருக்கும் போது அக்னி தேவன் வந்து அர்ஜுனன் டி கிருஷ்ண டி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அஜீர்ணமாக இருக்கு, எனக்கு உடனே ஆகாரம் வேணும்னு சொல்லும்போது ஒரு பெரிய வனத்தையே வந்து அர்ஜுனன் அக்னி தேவனுக்கு பரிசாக கொடுப்பார். தன்னுடைய அஸ்திரங்களால் அந்த வனத்தை எரித்து அக்னிக்கு படைப்பார். காண்டீர வனம்னு பேர் அந்த இடத்துக்கு. காண்டீர வனத்துள்ள எல்லா ஜீவராசிகளும் உயிருக்கு பயந்து இங்கி அமிங்கி ஓடுவாங்க. அந்த வனத்தையே அக்னி முழுங்கி சாப்பிடுவார். அப்படி அக்னி தேவனுக்கு ஒரு வனத்தையே, ஒரு பெரிய பிரம்மாண்டமான அடர்ந்த காடை வந்து யார் பரிசாக கொடுத்தாங்க? அர்ஜுனன். அவனுடைய சேவையில திருப்தியாய் காண்டீர வனம், காண்டீபம்ங்கிற ஒரு வில்ல வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்தார். யாரு? அக்னி தேவன். காண்டீபதாரின் பேர் அர்ஜுனனுக்கு. காண்டீபம் வில்லுல அர்ஜுனன் நாடோட்டி அதை சத்தம் விட்டார்னா பிரபஞ்சத்துல பல இடங்கள் அந்த நாடோடு சத்தம் கேட்கும், யாருமே அவனை ஜெயிக்க முடியாது. காண்டீபத்தை அர்ஜுனன் எடுத்துட்டா யாராலும் அவனை ஜெயிக்க முடியாது அந்த வில்வித்தையில. அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து அந்த அக்னி தேவனை சந்தோஷப்படுத்தி காண்டீபம்ங்கிற வில்லு வாங்கிக்கிட்டார். இந்த மாதிரி அர்ஜுனன் நிறைய பராக்கிரம செயல் பண்ணியிருக்கிறார். அந்த வனத்தில் ஒரு மாயங்கிற அசுரன் இருப்பார். அவர் பயந்து, உயிருக்கு பயந்து ஓடி வந்து அர்ஜுனன்ட்ட சரணடைவார். என்னை காப்பாத்துங்க, என்னை வந்து ஒன்றும் செஞ்சிட வேண்டாம், எனக்கு உங்க நான் உங்களை அடைக்கலப் போகிறேன், எனக்கு இடம் கொடுங்க. அர்ஜுனன்ட்ட வந்து சரணடைஞ்சோடனே அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்லுவார், கிருஷ்ணா இவனை மன்னிச்சு விட்டுடலாம். அர்ஜுனன் சொன்னவன் கிருஷ்ணர் எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அசுரனாக இருந்தாலும் சரி தேவனாக இருந்தாலும் சரி, அர்ஜுனா நீ சொல்லிட்டியா, ஓகே அவனுக்கு மன்னிப்பு தான், அவனை ஏற்றுக்கலாம். இப்படி அந்த மாயனுக்கு வந்து அந்த அசுரனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால அந்த அசுரன் ரொம்ப சந்தோஷமாய் அர்ஜுனனுக்கு தேவதத்தம்ங்கிற ஒரு சங்கு கொடுப்பார். அர்ஜுனுடைய சங்கு பேர் தேவதத்தம். நீளமாக இருக்கும் சங்கு. இப்படி அர்ஜுனன் வந்து காண்டீபம், தேவதத்தம்ங்கிற பயங்கரமான அதிர்புத சக்திகள் வாய்ந்த அஸ்திரங்கள்லாம் வச்சிருந்தார். வீரத்திலையும் அவர் யாரும் ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு நாள் அர்ஜுனன் வந்து வனவாசத்தின் போது பாண்டவர்கள் வந்து கௌரவர்கள் மிக பிரம்மாண்டமான வீரர்கள்லாம் இருக்காங்க, யாருமே ஜெயிக்க முடியாத பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன், துரியோதனன், சகுனி, இவங்களெல்லாம் யாராலும் எதிர்த்து நிற்கவே முடியாது போரில். அவ்வளவு பயங்கரமான பராக்கிரமசாலிகள் அவங்கெல்லாம். அவங்கள எதிர்த்து இவங்க அஞ்சு பேரும், அவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ பாண்டவர்கள் நம்பி இருந்ததே அர்ஜுனனை தான். இப்போ அர்ஜுனனை வந்து காட்டுக்கு தவம் செய்யறதுக்கு அனுப்புவாங்க. அர்ஜுனா நீ காட்டில் போய் தவம் பண்ணி தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தி நிறைய அஸ்திரங்கள்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க. அர்ஜுனன் காட்டில் வந்து தவம் செய்வார். தவம் செய்து அவருடைய தவத்தில் சந்தோஷமாக எல்லா தேவர்களும் ஓரொரு அஸ்திரத்தை கொடுப்பாங்க அர்ஜுனனுக்கு. அப்படி ஒரு நாள் அர்ஜுனன் தவம் செய்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வேடன் வருவார். இந்த வேடன் வந்து அவனுக்கு கிராடன் பேர். இந்த கிராடன் வேடன் பரம்பாண்டமான ரூபம், அப்படி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு புளித்தோலெல்லாம் போட்டுக்கிட்டு வர்றாரு. அவர் வந்து அர்ஜுனன் பக்கத்தில் வர்றாரு. அவன் தபம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு எருது வடிவில் ஒரு அசுரன் வந்து அர்ஜுனனை கொள்றதுக்காக வர்றார். அப்போ அர்ஜுனன் தன்னுடைய தவத்திலிருந்து ஒரு தன்னுடைய காண்டிபத்தை எடுத்து ஒரு அந்த வில்ல நானேற்றி அந்த அசுரனை கொல்லும் போது அந்த கிராடனும் தன்னுடைய வில்ல எடுத்து நானேற்றி அம்பு விட்டார். ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் அந்த அசுரன் மேலே அன்பு விட்டுட்டாங்க. இந்த கிராடன் வந்து சொன்னால் நான் தான் கொன்னேன் அப்படின்னு. இப்போ அர்ஜுனன் சொன்னார், இல்லை இல்லை நான் தான் கொன்னேன். ஓ, ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆயிரும். யார் யாருக்கு? கிராடனுக்கும் அர்ஜுனனுக்கும். அர்ஜுனன் சொல்வார், நான் யார் தெரியுமா, நான் விஜயன் காண்டிபதாரி அர்ஜுனன். ஓ அப்படியா, நீ யாராவது இருக்கலாம், நான் இந்த காட்டில் ஒரு வேடன், வேணா நீ என் கூட சண்டை போட்டு பாரு. இப்படி ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தையே சண்டையாயிடும். ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய அஸ்திரங்களால் தாக்கிக்குவாங்க. அர்ஜுனன் தன்னுடைய காண்டிபத்தை எடுத்து வில்லு ஏற்றுறார். அதே மாதிரி இந்த கிராடனும் தன்னுடைய காண்டி அவருடைய வில்லு எடுத்து அம்பு தொடுத்தார். ஒரு அம்பும் பயங்கரமான சத்தத்தோட ஆகாசத்தில் வந்து மோதுது. கடைசியில் அந்த கிராடன் வந்து அர்ஜுனனுக்கு சமமாக யுத்தம் பண்ணுவார். அர்ஜுனனும் கிராடனும் பயங்கரமாக சண்டை போடுவார். அர்ஜுனனால யாருமே அவனை ஜெயிக்க முடியாது. இந்திரன், சந்திரன், எப்பேற்பட்ட தேவர்கள் கூட அர்ஜுனன் முன்னாடி யுத்தத்தில் நிற்க முடியாது. ஆனால் அர்ஜுனன் கிராடன் ஒரு பெரிய சவாலாக இருந்தார். கடைசியில் கிராடனுடைய அஸ்திரங்களால் அர்ஜுனனுடைய உடம்பெல்லாம் காயமாகுது. அங்கங்கே கிழித்து ரத்தம் வருது, கைகளில், கால்களில், முகத்துல எல்லாம் ரத்தம். ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் தன்னுடைய பலத்தையே இழந்துருவார். அர்ஜுனன் தன் சில குழப்பமே ஆகிடும், யாராக இருக்குமே, இந்த வேடன் ஒரு சாதாரண வேடனாக இருக்க முடியாது, எனக்கு நிகராக சண்டை போடுறது யாராக இருக்கும் அப்படின்னு அவன் வந்து தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து மயங்கக்கூடிய நேரத்தில் மகாதேவர் அந்த கிராடன் ரூபத்திலிருந்து வருவார். ஜாய் ஸ்ரீ மகாதேவ் கி. அரவரதேவ மகாதேவ் கி ஜெய். மகாதேவர் சிவபெருமான் வந்துட்டு அர்ஜுன் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணார். அர்ஜுன் ரொம்ப பலசாலி வீரன், அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்ப்போம் அப்படின்னு விளையாண்டு சிவபெருமான் அர்ஜுனனுக்கு தரிசனம் கொடுத்தார். அர்ஜுனன் ரொம்ப சந்தோஷமா அவருக்கு நமஸ்காரம் செய்தார். அப்படியே சிவபெருமான் அர்ஜுனன் ஆலிங்கனம் பண்ணிக்கு, அவருடைய உடம்பில் உள்ள காயங்கள்லாம் மாறி போய் அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமே. இப்போ சிவபெருமான் சொல்லார், அர்ஜுனா நீ என்னுடைய பகவானுடைய பக்தனாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கூட விளையாடி பார்த்த, நீ இந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சிருக்க, இவ்வளவு தூரம் நீ வந்து வித்தையெல்லாம் படுறியே, அதனால் உங்களோட கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு விளையாண்டு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து தன்னுடைய பசுபதி ஆஸ்திரங்கிற ஒரு பிரம்மாண்டமான அஸ்திரத்தை அர்ஜுனன் கொடுப்பார். இப்படி பயங்கரமான அஸ்திரங்களால் அர்ஜுனன் வந்து கையில் வச்சிருந்தார். ஆனால் இவ்வளவு இருந்தாலும் அர்ஜுனன் கூட பசுபதி ஆஸ்திரம் இருக்குது, காண்டிபதாரி காண்டிப வில்லு இருக்குது, அக்னிதேவன் கொடுத்த ரதம் இருக்குது, எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அர்ஜுனன் கூட இருந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தின் போது கிருஷ்ணர் தரப்புல அனைத்தும் கௌரவர்கள் கொடுத்துருவார். தன்னுடைய குதிரைப்படை, கிருஷ்ணர் வந்து யதுவம்சத்தில் பெரிய சக்கரவர்த்தி, அவர் அவருக்கு யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, நிறைய சேவகர்கள், பனிப்பெண்கள், அவ்வளோ பேரும் அவங்க கௌரவர்கள் கொடுத்துருவாங்க. ஆனால் அர்ஜுனன் வந்து கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்வார், அர்ஜுனா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணர் வாக்கு வேறு கொடுத்துருவார், நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன். மகாபாரத யுத்தத்தில் வந்து ஆயுதமே பிரயோகிக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருவார். ஆனால் அப்பவும் கூட அர்ஜுனன் சொன்னார், கிருஷ்ணா நீ என் கூட இருந்தாலே போதும், எனக்கு வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்போ கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுக்காக தேரை ஓட்டக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். பார்த்தனுக்கு சாரதி ஆயிட்டார் கிருஷ்ணர். இப்போ தன்னுடைய நண்பனுக்காக பகவான் என்ன பண்ணுறாரு, தேரோட்டியோட வேலையை கூட செய்ய தயாரா இருக்கு. இந்த காலத்தில் எந்த நண்பனும் அந்த மாதிரி ஒரு நண்பனுக்கு கீழான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, சமமா வேலை செஞ்சுக்குவாங்க. ஆனா என்னுடைய நண்பனுக்காக நான் என் உயிரை தியாகம் செய்வேன், அவனுக்காக நான் வந்து இந்த மாதிரி எளிமையான வேலையெல்லாம் செய்வேன்னு யாரும் தயாரா இருக்க மாட்டான். பகவான் வந்துட்டு தன்னுடைய பக்தனுக்காக ரொம்ப எளிமையான வேலையெல்லாம் செய்தார். தேர ஓட்டுறது சும்மா தேர் ஓட்டுற மட்டும் வேலை இல்லை, குதிரைகளை இழப்பார வைக்கணும், அதுக்கு தீவனங்கள் கொடுக்கணும், குதிரைகளை உற்சாகப்படுத்தணும். சில சமயங்களில் ரதத்தில் போகும்போது அர்ஜுனனால் கிருஷ்ணர்கிட்ட பேச முடியாது, காலால் தான் உதச்சி செய்கை சொல்லணும், இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போகன்னு. ஆனால் கிருஷ்ணர் அதை எல்லாம் அன்போடு ஏற்றுக்கிட்டார். அர்ஜுனனு கிருஷ்ணரோட நண்பனாக தான் இருந்தார். ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் அர்ஜுனனுக்கு பயமே வந்துடும். என்னன்னா கிருஷ்ணர் ரதத்தில் இருக்கிறாரு, அர்ஜுனன் வந்து பகவத்கீதை கேட்டுட்டு இருந்தார். பகவத்கீதையை கேட்கும்போது கிருஷ்ணா உங்களுடைய வைபவங்களாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் அப்படி நான் மலையில் பெரிய இமாலயமாக இருக்கேன், நதியில் சமுத்திரமாக இருக்கேன், நீர்த்தேக்கங்களில் சமுத்திரமாக இருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன், இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் நான் பார்க்கணுன்னார். கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை வந்து பிரம்மாண்டமான அந்த ரூபத்தை, பல பல ஆயிரம் தலைகள், வாய்கள், பற்கள் எல்லாம் அதில் இருக்குது, ஆயிரம் கரங்கள் இருக்குது, எண்ணற்ற தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் கிருஷ்ணோட வாய்க்குள்ளே இருக்கிறாங்க. அந்த குரு வம்சத்துள்ள அவ்வளோ பேர் கிருஷ்ணோட வாய்க்குள்ளே போய் பொடிப்படி ஆகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் பார்க்குறாங்க, அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனத்தை வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் காமிச்சார். அர்ஜுன் அப்படியே ஆடி போயிடுவார், அஜ்ஜோ இந்த பகவானையா நான் என் நண்பன் சொல்லி அவன் தோல் மேலே கை போட்டிருக்கிறேன், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்குறோம், சிலப்போ அவன் கால் மேக்க என் காலெல்லாம் அவர் மேலே பட்டிருக்கு, அப்பேற்பட்டவர் போய் நான் வந்து அந்த பகவானை போய் என் நண்பன் நினச்சிக்கிட்டேனே அப்படின்னு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுவார் கிருஷ்ணன்ட்ட. கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடு, நான் சில சமயங்களில் உன்ட்ட வாதாடி இருக்கிறேன், உன்கிட்ட மரியாதையெல்லாம் பேசியிருக்கிறேன், சில சமயம் யாதவா கேசவா கோவிந்தாலாம் உன்னை கூப்பிட்டுருக்குறேண்ணா, ஆனால் நீ அந்த பகவான்கிறத நான் மறந்துட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சுடு அப்படின்னார். ஆனால் கிருஷ்ணர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க, அர்ஜுனன் வந்து அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து போயிட்டார். இப்போ சொன்னார், அர்ஜுனா எனக்கு கிருஷ்ணா எனக்கு இது வேண்டாம், அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நீங்கள் பழைய மாதிரி வந்துடுங்க, பழைய மாதிரி அந்த கிருஷ்ணரோட ரூபத்திலே வாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அர்ஜுனனுக்காக வந்து கிருஷ்ணர் வந்து ஏதோ ஒரு செயலும் பண்ணுவார். இதெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுனன் சொன்னார், நீங்கள் தான் அந்த பரபிரம்மம், பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபு ஆகுஸ்துவா ரிஷிக சர்வே தேவரிஷீர் நாரதஸ்ததா அசிலோ தேவலோ வியாசோ. அவர் சொல்கிறார் அர்ஜுனன், கிருஷ்ணா நீங்கள் தான் அந்த பரபிரம்மம், நீங்கள் தான் பகவான், நீங்கள் தூய்மையானவர், பரம்பிரம்ம பரம் பவித்ரம் தூய்மையானவர், புருஷர் நீங்கள் தான் உண்மையான புருஷோத்தமர், நிலையானவர், திவ்யமானவர் அப்படின்லாம் அர்ஜுனன் கிருஷ்ணத்தை பிரார்த்தனை செய்தார். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நிறைய அன்பு பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. சில சமயங்களில் அர்ஜுனன் கிருஷ்ணரை பகவானே மறந்துடுவதுண்டு, ஆனாலும் கிருஷ்ணர் வந்து அவங்க கூட சில சமயங்கள் அது நிறைய நடந்திருக்கு. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன், துவாரகாவில் வந்து கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலி கிருஷ்ணருடைய தாத்தா வந்து சக்கரவர்த்தியாக இருப்பார், உக்ரசேன மகாராஜ். துவாரகாவில் வந்து உக்ரசேன ராஜா சக்கரவர்த்தியா இருக்கும்போது அங்க ஒரு பிராமணருக்கு குழந்தை பிறக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாம் காணாம போயிடும். குழந்தை பிறக்கும், கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். அப்ப இந்த பிராமணருக்கு வந்து பயங்கர வருத்தமா இருக்கும். ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய குழந்தை இது மாதிரி ஆயிடும். அப்ப அந்த பிராமணர் வந்து உக்ரசேன மகாராஜத்தை வந்து அவர் பயங்கரமா பேசுவார். நீங்க என்ன ஒரு ராஜா, உங்களுடைய ஆட்சி சரி கிடையாது, நீங்க வந்து நல்ல ஆட்சி பண்றது கிடையாது, உங்களுடைய ஆட்சியில பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, சத்திரியர்களே மோசமானவங்க, அப்படிலாம் பேசும்போது உக்ரசேன மகாராஜ் என்ன சொல்றதுனே தெரியாம தலை குனிஞ்சிருப்பார். அந்த சபையில கிருஷ்ணர் பலராமர் எல்லாம் இருப்பாங்க. ஆனா அர்ஜுனனுக்கு ஒரு சமயம் பயங்கர கோபம் வந்துடும். ஏன்னா அர்ஜுனன் சத்திரியன் இல்லையா. அவன் சொல்வான், என்ன பிராமணரே, நீங்க சத்திரியை இழுந்து பேசுறீங்க, நான் வரேன் உங்களுக்கு, அடுத்த குழந்தை பிறக்கும்போது சொல்லுங்க, என்னால முடியும் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு. அப்படி அது நடக்கல, நான் நெருப்புல இறங்கி இந்த உடலை விட்டுடுவேன். சவால் விட்டார். யாரு? யார்கிட்ட? அப்போ அந்த பிராமணர் சொன்னாரு, என்ன அர்ஜுனா, கிருஷ்ணரும் பலராமனுமே பேசாம இருக்கிறாங்க, நீ என்ன இப்படி சொல்ற, உன்னால எப்படி அந்த குழந்தையை காப்பாத்த முடியும்? அப்ப அர்ஜுனன் சொல்வாரு, கிருஷ்ணர்னால வேணா முடியாம இருக்கலாம், என்னால முடியும், நான் காண்டிவதாரி. ஓ அப்படியா, சரி அப்படின்னா வா, அந்த குழந்தை பிறக்கும் நான் சொல்றேன், நீ வந்து அந்த குழந்தையை காப்பாத்து கொடுங்க. அப்போ அதே மாதிரி அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த பிராமணர் வந்து செய்தி அனுப்புவார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுடைய ரதத்துல அக்னி தேவன் பரிசா கொடுத்த ரதத்துல ஏறிக்குவார். காண்டிபம்ங்கிற அஸ்திர தன்னுடைய வில்ல எடுத்துக்கிறார். சிவபெருமான் கொடுத்த பசுபதி அஸ்திரத்தை எடுத்துக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து அர்ஜுன் அப்படி ஜபர்தஸ்தா போறார். எங்க? பிராமணனுடைய வீட்டுக்கு போறார். போனா அர்ஜுனன் பாக்குறாரு, அந்த வீடு சின்ன வீடு, ஒரு குடிசை வீடு தான். தன்னுடைய ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களால் அந்த வீடை பூரா அம்பாலேயே மறைச்சிடுவார். உள்ள அஸ்திரம் விட்டு விட்டு அர்ஜுனன் தன்னுடைய காண்டிபத்தை எடுத்தாருன்னா, அந்த காண்டிபத்துல வில்லு வைக்கும்போது ஒன்னா இருக்கும், அது இழுக்கும்போது நாலாகும், விடும்போது எட்டாகும், 8-16 அப்படி ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள் ஆகிடும். அப்படி அந்த அஸ்திரங்களாலேயே அந்த வீடை பூரா மறைச்சிட்டாரு அர்ஜுனன். பிராமணர் பார்த்தாரு, பா பயங்கர பராக்கிரமசாலி தான் அவரு, அந்த அஸ்திரங்களுக்குள்ள காற்று கூட நுழைய முடியாது. அந்த பிராமணனுடைய வீட்டுக்குள்ள அந்த அஸ்திரங்களை தாண்டி காற்று கூட நுழைய முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான பாதுகாப்பு. கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்தது, குழந்தை காணாம போயிடுச்சு. குழந்தை மட்டும் காணாம போகல, அர்ஜுனுடைய ரதம், காண்டிப வில்லு, பசுபதி அஸ்திரம் எல்லாம் காணாம போயிடுச்சு. அப்போ அந்த பிராமணர் சொல்லுவாரு, அர்ஜுனா நான் முதலே சொன்னேன், கிருஷ்ணரே பேசாம இருக்கிறாருன்னு, நீ கேட்டியா, இப்ப என்னாச்சு உன்னுடைய வீரம்? அர்ஜுனன் சொல்வாரு, கிருஷ்ணா உண்மையில அர்ஜுனன் கிருஷ்ணரை மறந்துட்டாரு அந்த நேரத்துல இல்லையா. அப்ப பகவான மறந்துட்டு அர்ஜுனன் நினைச்சாரு என்னால முடியும் அப்படின்னு. அப்பதான் அர்ஜுனன் சொல்வாரு, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு நெருப்புல இறங்குறேன்னு, நீ வேற வழியில என்னுடைய சத்தியத்தை காப்பாட்டுதான்னு உடனே நெருப்பு மூட்டி அர்ஜுனன் அதுல இறங்க போவார். அப்ப கிருஷ்ணர் வருவார், அர்ஜுனா நில்லு, எங்க போற அப்படின் போதா அர்ஜுன் அப்படியே தலை குனிஞ்சு பார்ப்பார் கிருஷ்ணரை. ஏன்னா இது வரைக்கும் நான் கிருஷ்ணரை நினைக்கவே இல்லையே, கிருஷ்ணரை மறந்து போயிட்டேன், என்னுடைய அகங்காரத்தினால் நான் கிருஷ்ணரை மறந்துட்டேன். இப்ப கிருஷ்ணர் அதை பத்திலாம் நினைக்கல, ஏன் அர்ஜுனா என்னாச்சு உனக்கு? அப்ப சொல்லுவார், கிருஷ்ணா நான் உங்களை மீறி அந்த குழந்தையை காப்பாத்துன்னு நினைச்சேன், என்னால முடியல, அப்ப என்னுடைய வாக்கை நான் வந்து காப்பாத்தி தான் ஆகணும், நெருப்புல இறங்க போறேன். இது அர்ஜுனா நீ ஒன்று நெருப்பில் இறங்க வேண்டாம், ஏன் கூடவா அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் அப்படியே தோட ரதத்தில் கூட்டிகிட்டு போவார். பல பிரபஞ்சங்களையும் தாண்டி பூலோகம், புவர்லோகம், சர்க்கலோகம், தனலோகம், தபலோகம், எல்லா லோகத்தையும் தாண்டி வைகுண்ட லோகம் வரை கூட்டிகிட்டு போவார். வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு தான் அந்த குழந்தையில எடுத்து வச்சிருப்பார். ஏன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி கிருஷ்ணருடைய அழகு, அவருடைய லீலையெல்லாம் மகாவிஷ்ணுவே கவரக்கூடியது. உண்மையில் கிருஷ்ணர் வேறையும் மகாவிஷ்ணு வேறையும் இல்லை, ஆனாலும் கூடி பகவானுடைய அழகு பகவானையே வசீகரிக்கக்கூடியது. இந்த மகாவிஷ்ணு வந்து பூலோகத்தில் கிருஷ்ணர் வந்து ஆயர்குலத்தில் நிறைய லீலை பண்ணுறாரு, அவரை பார்க்கணுமேன்னு சொல்லி அவர் எப்படி இங்கே வர வைக்கிறது, தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அப்படி அழகாக ரெண்டு பேரும் தூக்கிட்டு வருவார் மகாவிஷ்ணு. அப்போது அங்கே வந்து மகாவிஷ்ணு அந்த குழந்தையெல்லாம் திருப்ப தருவார், தந்து கிருஷ்ணரையும் பலராமனையும் தர்சனம் பண்ணுவார். சாரி, கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும். இப்படி நிறைய சம்பவங்கள் மகாபாரதத்தில் நடக்கும். அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் வந்து நிறைய உதவிகள் செஞ்சார். உண்மையில கிருஷ்ணர் மட்டும் அந்த ரதத்தில் இல்லைன்னா அர்ஜுனன் எப்பவோ அந்த ரதத்தில் காலியாயிருப்பார். காரணம் என்னன்னா, அங்க எதிரணியில் நிற்கிறவங்களா சாதாரண ஆட்கள் கிடையாது. பீஷ்மர் வந்து மகாரதர், அவர் யுத்தத்தில் யாராலும் ஜெயிக்க முடியாது. பீஷ்மர், கர்ணர், துரியோதனன், துரோணாச்சாரியர் இவங்களாம் மகாமகா ரதர்கள், போவீரர்கள், சாதாரணப்பட்ட ஆட்களால் அவங்களை ஜெயிக்க முடியாது. தினமும் மகாபாரத யுத்தத்தில் சண்டை போட்டுட்டு ஒரு நாள் அர்ஜுனன் ஜெயிப்பார். முன்னாடி கிருஷ்ணர் ரதத்தில் உட்காந்துட்டு இருக்கார், அதுதான் காரணம். ஒரு நாள் அர்ஜுனன் ஜெயிச்சுட்டு அப்படி சந்தோஷமா வருவார். தன்னுடைய அங்கே டென்ட்டு போட்டிருப்பாங்க, டென்ட்டுக்கு திரும்ப வருவார். கடைசி நாள் யுத்தம் வந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாரையும் கொண்டுட்டு அர்ஜுனன் திரும்ப சந்தோஷமா வரார். இன்னைக்கு அர்ஜுனனுக்கு என்னன்னா, எப்பவுமே வந்து ரதத்தில் கிருஷ்ணர் முதல்ல இறங்கி நடந்து போவார், அதுக்கப்புறம் அர்ஜுனன் பின்னாடி அப்படியே ரொம்ப பந்தாவாக வருவார். கிருஷ்ணர் முன்னாடி போவோம், நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி பந்தாக வருவார். கடைசி நாள் என்ன ஆயிடும்னா, கிருஷ்ணர் இறங்கி போக மாட்டார், ரதத்திலே உட்காந்துருப்பார். ஆனால் அர்ஜுனன் நினைப்பார், ஏன் கிருஷ்ணர் தானே ரெகுலராக முன்னாடி போவார், இன்றைக்கே போகாமல் உட்காந்துட்டு இருக்காரு, சரி கிருஷ்ணர் போகட்டு பின்னாடி போல அர்ஜுனன் உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா கிருஷ்ணர் சொல்வார், அர்ஜுனா ரதத்தை விட்டு இறங்கி போம்பார். அர்ஜுனன் சொல்வார், இல்லை கிருஷ்ணா நீ தானே வழக்கமாக போவார், நீ முன்னாடி போம்பார், இல்லை இல்லை இன்றைக்கி நீ போம்பார். ஆனால் அர்ஜுனன் கேட்க மாட்டார், இல்லை இல்லை நீ தான் போகணும், இல்லை நான் சொல்கிறேன் அர்ஜுனா இன்றைக்கி நீ போ அப்படிம்பார். என்னடா இன்னைக்கு கிருஷ்ணர் எப்பவும் அவர் போவார், நான் பின்னாடி அப்படியே ஜாலியாக அவர் பெரிய ஜபர்தஸ்தாக பந்தாவாக நான் ஜெயிச்சுட்டு போவேன், இன்றைக்கி என்ன முன்னாடி போக சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் முன்னாடி போவார். அர்ஜுனன் ரதத்தை விட்டு கொஞ்ச தூரம் முன்னாடி போனதுக்கப்புறம் கிருஷ்ணர் அந்த ரதத்தை விட்டு இறங்கி வருவார். கிருஷ்ணர் ரதத்தை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தோடனே ரதம் அப்படி வெடித்து பீஸ் பீஸ் ஆகிடும். ஏன்னா இவ்வளவு நாளும் அவ்வளவு அஸ்திரங்களையும் கிருஷ்ணர் தாங்கியிருந்தார், அந்த ரதத்துக்கும் அர்ஜுனுக்கும் ஒன்றும் ஆகாமல் அவ்வளவு பாதுகாப்பும் அர்ஜுனன் கிருஷ்ணர் கொடுத்தார் பல சூழ்நிலைகளில் இருந்து. அந்த மாதிரி தன்னுடைய பக்தனும் நண்பனுமான அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் எவ்வளோ லீலைகளை மகாபாரதத்தில் செய்திருக்கார். அதனால் பகவான் கூட நண்பனாக இருக்கிறது அவனுடைய பக்தனாக இருக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப உன்னதமான பக்தி. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம அவருடைய பக்தனாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். தன்னுடைய பக்தனுக்காக எதையும் செய்யக்கூடிய கிருஷ்ணர் நம்முடைய பக்தியும் ஏற்றுக்கொள்வார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்தியில் முன்னேற்றம் அடைய அடைய பகவானும் நம்ம கூட அன்பு பரிமாற்றம் செய்வார். அது ரொம்ப எளிமையாக தொடங்கலாம். நம்ம செய்யக்கூடிய பக்தி வந்து இந்த மாதிரி கிருஷ்ண லீலைகளை கேட்கறது, அவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி நினைக்கிறது, அவரை பூஜிக்கிறது, அவருடைய நாமங்களை ஜபிக்கிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம ராம ஹரே, அப்படி வந்து தொடர்ந்து நம்ம பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணர் மேலே உன்னதமான அன்பை வளர்த்துக்க முடியும். ஓகே, அதனால் ஜபம் பசையாதவங்க தினமும் ஒரு 10 நிமிஷமாவது இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் செய்யும். ஓகே, ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே தெளிவாயிடுச்சு. சிம்பிள், அதாவது ரொம்ப சுலபமா பாகவதம் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. இதேதான் ஆண்டாலும் தன்னுடைய பாசுரத்துல சொல்றாங்க. பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கோ, அதாவது பகவானை பற்றிய ரகசியங்களையும் பகவானை பற்றி லீலைகளையும் பக்தர்களும் ஆச்சாரியரும் ஆங்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாகவதத்துல சொல்லிச்சு இல்லையா, தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்தி தவ்யஸ்ய தேஜப்பூஜஸ்ய நித்யதா. பகவானின் நாமங்களை பாடணும், அவரை பற்றி கேட்கணும், அவரை பற்றி பேசணும், அவருக்கு பூஜை பண்ணணும். இதே தான் ஆண்டாலும் தன்னுடைய பாசுரத்தில் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, யாரா ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஆண்டாள் பாசுரம் யாராவது கேட்டிருக்கீங்களா? யாராவது இந்த ஆண்டாள் ஒருத்தர் இருக்காங்க தெரியுமா? இருக்காது. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய விளையும் புகுதருவான் இந்திரமும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் என்பா. வாயில் பாடுங்க பகவானுடைய நாமங்களை, மனசால் அவரை பற்றி நினைங்க, அவர் மலர்களை கொண்டு அவரை பூஜை பண்ணுங்க அப்படின்னு ஆண்டாலும் சொல்கிறாங்க. இதே தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனியே சதாகரி, எப்பவும் பகவான் நாமத்தை பாடிட்டே இருங்க. கிருஷ்ணரும் சொல்கிறார் பகவத்கீதையில், சததம் கீர்த்தையான் தோமாம், எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கிட்டு இருங்க, வேறு யாரோட புகழும் பாடாதீங்க. அதனால் பகவானை பற்றி கேட்குறதும் பாடுறதும் ரொம்ப ரொம்ப மங்களமானது, குறிப்பாக அவருடைய நாமங்களை ஜபிக்கிறது. ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபு. சாரி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்க. இங்கே கொடுத்துருங்க.